මීළඟට ගරු සෙල්වරාසා ගජේන්ද්‍ර මන්ත්‍රීතුමා, ඔබතුමාට මිනිත්තු 18ක කාලයක් තියෙනවා.
අවගේ තලමී ලාංකේන්ද්‍ර தலைவர் அவர்களே, இந்த விவாதத்திலே நான் எங்களுடைய தாயக தேசம் சார்ந்த சில விடயங்களை நான் இங்கே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அந்த வகையிலே எங்களுடைய தேச விடுதலைக்காக நீண்ட காலம் குரல் கொடுத்து 2009க்கு பிற்பாடு இங்கே வாழ முடியாத ஒரு சூழலில் கனடாவுக்கு புலம்பெயர்ந்து அங்கு வாழ்ந்து கொண்டிருந்த போது சுயினம் காரணமாக தனது முதுமையான வயதிலே எங்களை விட்டு பிரிந்த தேசப்பற்றாளர் நாட்டுப்பற்றாளர் மாக்கா ஈழவேந்தன் ஐயா அவர்களுக்கு அவர்களுடைய மறைவுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் இந்த நாடாளுமன்றத்தினுடைய ஒரு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதேபோன்று தமிழ் மக்களுடைய இந்த இருப்புக்காகவும் எங்களுடைய தேசத்தினுடைய விடுதலைக்காகவும் தன்னுடைய இன்னுயிரை தியாகம் செய்த பெண் தளபதிகளில் ஒருவரான சோதியாக்கா அவர்களுடைய தாயார் மைக்கேல் ராசா மேரி அம்மா அவர்களுடைய மறைவுக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்திலே இலங்கை தீவிலே வடக்கு கிழக்கு தமிழர்களுடைய தனிராட்சியமாக இருந்தது. 1505 போர்த்துகேய ஆதிக்கத்தோடு எங்களுடைய தேசம் மீதான அந்நிய ஆக்கிரமிப்பு ஆரம்பித்து 1802 எங்களுடைய இறுதி மன்னன் பண்டாரவன்னியனுடைய வீரச்சாவுக்கு பிற்பாடு 188 கழித்து வடக்கு கிழக்கிலே தமிழர்கள் தமக்கென ஒரு நடைமுறை அரசை நிறுவிக்கொண்டார்கள். தேசியத்தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய தலைமையிலே அந்த நடைமுறை அரசை பல ஆற்றல் ஆளுமை மிக்க பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் தளபதிகள் அதனை நிர்வகித்திருந்தார்கள். பெண்களும் ஆண்களும் சமத்துவமாக அதனை நிர்வகித்திருந்தார்கள். அந்த வரிசையிலே தமிழீழ அரசியல் துறை துணை பொறுப்பாளராக பதவி வகித்த சோ தங்கனண்ணா அவர்கள் அவர்களுடைய 2009 போரின் முடிவிலே அவர் இராணுவத்தினரிடம் குடும்பத்தினரோடு சரணடைந்த போது காணாமலாக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய அந்த மகானை பெற்றெடுத்த அன்னை பரமேஸ்வரி சோமசுந்தரம் அம்மா அவர்கள் நேற்றைய தினம் இயற்கை எதிர்க்கின்ற 7ஆம் தேதி இந்த மண்ணை விட்டு பிரிந்திருக்கிறார். அவருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக இந்த பொறுப்பு கூறல் தொடர்பாக 2009 நடைபெற்ற இனப்படுகொலை யுத்தம் தமிழர்கள் மீது அரசு மேற்கொண்ட இனப்படுகொலை இன அழிப்பு யுத்தத்திலே இறுதி கட்டத்திலே கிட்டத்தட்ட 1.5 லட்சம் மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இராணுவத்தினரிடம் கையளிக்கப்பட்டு மற்றும் இராணுவத்தினரால் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட பல ஆயிரக்கணக்கானவர்களுக்கு என்ன நடந்தது என்பது தெரியாத நிலைமை இருக்கின்றது. கோடானு கோடி சொத்துக்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மனிதகுலத்துக்கு எதிரான குற்றங்கள் இனப்படுகொலை குற்றங்கள் தொடர்பாக ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்திருக்கிறோம். எங்களுடைய தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்ற எங்களுடைய அரசியல் இயக்கம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய தலைமையில் கடந்த 15 வருடங்களாக ஒரு சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகின்ற அதே நேரத்திலே தாயகத்திலே வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய உறவினர்கள் உள்ளிட்ட பல்வேறுபட்ட சிவில் அமைப்புகளும் புலம்பெயர்ந்த தேசங்களிலே வாழுகின்ற பல்வேறுபட்ட ஈழத்தமிழ் அமைப்புகளும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற விசாரணையை வலியுறுத்தி வருகின்ற ஒரு சூழலிலே 15 ஆண்டுகளாக இந்த பொறுப்புக்குரல் தொடர்பாக எதுவுமே நடைபெற்றிருக்கவில்லை. மாறாக எங்களுடைய கோரிக்கைகளை முற்றாக புறக்கணித்து சில சர்வதேச சக்திகள் தங்களுடைய நலன்களுக்காக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையிலே உள்ளக விசாரணை தீர்மானத்தை கொண்டு வந்து சில தமிழ் தரப்புகளுடைய ஒத்துழைப்போடு தமிழ் மக்களுக்கு எந்த விதமான நன்மையும் தராத உள்ளக விசாரணை தீர்மானங்களை மாறி மாறி காலவாசங்களை கொடுத்து வந்திருக்கிறார்களே தவிர அதன் மூலமாக தமிழ் மக்களுக்கு எந்த விதமான நன்மைகளும் ஏற்பட்டிருக்கவில்லை. மாறாக தமிழர் தேசத்திலே கட்டாய விசாரணை இன அழிப்பு செயல்பாடுகள் மிக தீவிரமடைந்து கொண்டிருக்கின்றது. இவ்வாறான ஒரு சூழலிலே இந்த ஆண்டு மே மாதத்தோடு பதினைந்து ஆண்டுகள் இந்த இனப்படுகொலை நடைபெற்று நிறைவுறுகின்றது. இந்த வேளையிலே எதிர்வரும் செப்டம்பர் மாதம் கூட இருக்கின்ற ஐநா மனித உரிமைகள் கூட்டத்தொடரை சர்வதேச சமூகத்தை ஏமாற்றுகின்ற நோக்கத்தோடு உங்களுடைய அரசு ஒரு நல்லிணக்க செயலணி என்ற ஒன்றை உருவாக்குகின்றது. இது தொடர்பாக நேத்திய தினம் கட்சி தலைவர்கள் கூட்டம் ஒன்று கௌரவ வெளிவிவகார அமைச்சருடைய தலைமையிலே நடைபெற்றது. அந்த கூட்டத்திற்கு எங்களுடைய கட்சித் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி நான் கலந்து கொண்டிருந்தேன். அந்த வகையிலே அங்கு கலந்து கொண்டு அந்த செயலணி தொடர்பாக எங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடுகளை நான் முன்வைத்திருக்கின்றேன். அதனை நான் இங்கே இந்த சபையிலே பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். தமிழ் மக்கள் மீது கடந்த காலத்தில் ஸ்ரீலங்கா அரசு மேற்கொண்ட இனப்படுகொலை குற்றங்களுக்கு சர்வதேச குற்றவியல் விசாரணை நடத்தப்பட வேண்டுமென எமது அரசியல் இயக்கமாகிய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் தமிழ் சிவில் அமைப்புகளும் 15 ஆண்டுகளாக வலியுறுத்தி வந்திருக்கின்றோம். எனினும் மேற்படி கோரிக்கைகளை புறக்கணித்து கடந்த 15 ஆண்டுகளில் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் கொண்டுவரப்பட்ட உள்ளக விசாரணை தீர்மானங்கள் மூலம் எந்த ஒரு நீதியும் தமிழ் மக்களுக்கு கிடைக்கவில்லை. இந்நிலையில் சர்வதேச தலையீடுகளை தடுக்கும் நோக்கிலும் பொறுப்புக்கூறல் தொடர்பான தமது கடப்பாடுகளை தாமாகவே நிறைவேற்றிக் கொள்ளுதல் என்று கூறிக்கொண்டும் இனப்படுகொலையில் ஈடுபட்ட ஸ்ரீலங்கா ராணுவம் மற்றும் அவர்களுடன் துணைக்குழுக்களாக செயல்பட்ட இபிடிபி குழு, பிள்ளையான் குழு, கருணாக்குழு உள்ளிட்ட துணை ராணுவ குழுக்களையும் இவர்களுக்கு கட்டளையிட்ட கோட்டாபய ராஜபக்ச மற்றும் மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்டவர்களையும் முற்றுமுழுதாக பாதுகாக்கும் நோக்கில் மீண்டும் ஒரு நல்லிணக்க செயலணியொன்று இலங்கையில் உண்மை ஒற்றுமை நல்லிணக்கத்திற்கான ஆணைக்குழு உருவாக்குவதற்கான சட்ட மூலத்திற்கான வரைவு ஒன்று தயாரிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கலந்துரையாடல் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் வெளிவிவகார அமைச்சர் கௌரவ அலிசப்ரிய அவர்களது தலைமையில் கூட்டப்பட்ட கட்சித் தலைவர்களது கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்டது. இன்றைய கட்சித் தலைவர்களது கூட்டத்தில் எமது கட்சித் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களது அறிவுறுத்தலின்படி நான் கலந்து கொண்டு முன்வைத்த கருத்துக்களை இந்த சபையில் பதிவு செய்கின்றேன். இந்த ஆணைக்குழுவை உருவாக்குவது தொடர்பான இன்றைய அறிமுகத்தின் பொழுது கௌரவ அமைச்சராகிய நீங்கள் பயங்கரவாதம் காரணமாக 1983 2009 வரை இடம்பெற்ற போர் காரணமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் பெற்றுக் கொடுப்பதற்காகவும் சர்வதேச தலையீடுகள் இன்றைய பொறுப்புக்கூறலை மேற்கொள்வதற்காகவும் இந்த ஆணைக்குழுவை உருவாக்குவதாக குறிப்பிட்டிருந்தீர்கள். எனினும் 1983 முன்னர் 1948 ஸ்ரீலங்கா அரசாங்கம் தனது காவல்துறை மற்றும் ஆயுதப்படைகள் ஊடாக வடக்கு கிழக்கில் கிராமம் கிராமமாக மேற்கொண்ட படுகொலைகள், பாலியல் வல்லுறவுகள், கொள்ளையடிப்புகளே இந்த ஆயுத போராட்டம் உருவாவதற்கான காரணமாகும். ஆனால் அந்த காரணங்கள் அனைத்தையும் மூடி மறைத்து மேற்படி ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக எமது தமிழ் தலைவர்கள் ஜனநாயக ரீதியாக மேற்கொண்ட போராட்டங்கள் அனைத்தையும் ஆயுத முனையில் வன்முறை வழியில் அடக்கியதாலேயே 1983 தமிழ் இளைஞர்கள் ஆயுதமேந்தினார்கள். அதுவும் தமிழ் தலைவர்கள் ஆயுதம் மீந்தி போராட வேண்டும் என்று விடுத்த அழைப்பின் அடிப்படையிலேயே அந்த போராட்டம் ஆரம்பமானது. ஆயுத போராட்டம் உருவாகுவதற்கான அடிப்படை காரணங்கள் அனைத்தையும் மூடி மறைத்துவிட்டு 1983 2009 வரை பயங்கரவாதம் காரணமாக நடைபெற்ற போரில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பரிகாரம் பற்றி குறிப்பிட்டிருந்தீர்கள். இங்கு நீங்கள் பயங்கரவாதம் என்ற வார்த்தையை குறிப்பிட்டமைக்காக எனது ஆட்சேபனையை பதிவு செய்கின்றேன். அடுத்து இங்கு இடம்பெற்ற யுத்தத்தில் பெரிதும் பாதிக்கப்பட்டவர்கள் தமிழர்கள். கடந்த 75 வருடங்களாக இலங்கையின் அரசியல் ஜாப்பினை தமிழர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதன் காரணமாக இங்கு இனப்பிரச்சினை உள்ளது. பெரும்பான்மை சமூகத்தினரால் எதேச்சாதிகாரமாக நிறைவேற்றப்பட்ட அரசியல் ஜாப்பு நடைமுறையில் உள்ளது. தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் இடையிலான இனப்பிரச்சினை இங்கே நீடித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த இனப்பிரச்சினை காரணமாக நாம் பாதிக்கப்பட்டுள்ள பிரதான தரப்பாக உள்ளோம். எமது மக்களுக்கு நிகழ்த்தப்பட்ட கொடூரங்களுக்கான பரிகாரம் என்பது இந்த ஆணைக்குழுவை உருவாக்கி அதனூடாக கதைகளை கேட்பதன் மூலமாக நிவர்த்தி செய்துவிட முடியாது. எங்களை பொறுத்தவரை ஒரு முழுமையான குற்றவியல் விசாரணை நடத்தப்படல் வேண்டும் என்பது தமிழர்களது கோரிக்கை. அத்தகைய குற்றவியல் விசாரணை நடத்துவதற்கான தாற்பயத்தை இலங்கை அரசு இழந்துள்ளது. ஏனெனில் 1948 தமிழர்களுக்கு எதிராக நடைபெற்ற அத்தனை குற்றங்களும் அரசாங்கத்தினாலேயே மேற்கொள்ளப்பட்டது. எனவே குற்றமிழைத்த தரப்பு நீதிபதியாக இருக்க முடியாது. எங்களை பொறுத்தவரையில் ஒரு சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற விசாரணை நடத்தப்படல் வேண்டும். மறுபுறத்தில் கடந்த 15 ஆண்டுகளில் நீங்கள் உருவாக்கிய ஆணைக்குழுக்களது பரிந்துரைகளை கூட நீங்கள் நடைமுறைப்படுத்தவில்லை. அது மட்டுமன்றி இந்த 15 வருடங்களாக வடக்கு கிழக்கு மிக தீவிரமாக சிங்களமயப்படுத்தப்பட்டு வருகின்றது. அபிவிருத்தி என்ற பெயரில் இடம்பெறும் விடயங்கள் முற்றுமுழுதாக தமிழர்களது கைகளில் இருந்து நிலங்களையும் அபிவிருத்தி சார்ந்த வாய்ப்புகளையும் வாழ்வியல் வாய்ப்புகளையும் பறித்தெடுத்து பெரும்பான்மை இனத்தவர்களுக்கு கைகளுக்கு மாற்றுவதாகவே உள்ளது. தொல்பொருள் திணைக்களங்கள், புத்தசாசன அமைச்சு, காவல்துறை, ஆயுதப்படைகள், நீதித்துறை அனைத்தும் முற்றுமுழுதாக தமிழர்களுக்கு எதிராகவே செயல்படுகிறது. அண்மையில் ஒரு நீதிபதி உங்களது அரசியலமைப்பிற்கு உட்பட்டு கட்டுப்பட்டு உங்களது நீதித்துறையில் உங்களது சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக செயலாற்றிய சாதாரண நீதவான் நீதிமன்ற நீதிபதி சரவணராஜா அவர்கள் குருந்தூர் மலையிலே தொல்பொருள் திணைக்களத்தினால் அமைக்கப்பட்ட ஒரு கட்டடம் சட்டவிரோதமானதென தீர்ப்பளித்தமைக்காக அவர் அச்சுறுத்தப்பட்டு பதவியில் இருந்து நாட்டை விட்டு வெளியேறும் நிலைக்குள் தள்ளப்பட்டிருக்கிறார். அவர் பௌத்த விகாரை கட்டப்பட்டமை தவறென்று கூட குறிப்பிடவில்லை. குறித்த கட்டடம் நீதிமன்ற உத்தரவை மீறி அமைக்கப்பட்டமை சட்டவிரோதம் என்றே தீர்ப்பளித்திருந்தார். அவருக்கே அந்த நிலை ஏற்பட்டிருந்தது. ஆகவே உள்ளக பொறிமுறை மூலம் தமிழர்களுக்கு ஒருபோதும் நீதி கிடைக்காது என்பதற்கு இது மிகச்சிறந்த உதாரணங்களில் அண்மை உதாரணங்களில் ஒன்று. இந்த ஆணைக்குழு உள்ளக பொறிமுறை, இதன் மூலம் நீதி கிடைக்காது, இதனுடன் நாம் ஒருபொழுதும் உடன்பட முடியாது என்பதனை ஆணித்தரமாக பதிவு செய்கின்றேன் என்ற கருத்துக்களை எங்களுடைய தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பாக நான் அங்கே பதிவு செய்திருந்தேன். அடுத்த விடயம், திருகோணமலை மாவட்ட வைத்தியசாலை நிலவரங்களை பார்வையிடுவதற்காக நான் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை சென்றிருந்தேன். அங்கு வைத்தியசாலை பணிப்பாளர் மற்றும் சில வைத்திய நிபுணர்கள் மற்றும் அங்கிருக்கக்கூடிய தாதிய உத்தியோகத்தர்கள் சாதாரண சுகாதார உதவியாளர்களோடு சந்திப்புகளை மேற்கொண்டிருந்தேன். அங்கிருக்கின்ற நிலைமைகள் மிகவும் மோசமாக இருக்கின்றது. அங்கே நோயாளர் விடுதிகள் அடிப்படை வசதிகளற்றதாக இருக்கின்றது. அநேகமான நோயாளர் விடுதிகளிலே மின்விசிறிகள் கூட கிடையாது. ஓரிரண்டு விடுதிகளில் குடிநீர் கூட கிடையாது. அங்கே விடுதிகளுக்கிடையிலே செல்வதற்கான கொரிடோர்கள் அனைத்தும் சேதமடைந்திருக்கின்றன. அந்த வைத்தியசாலை வளாகத்தை பார்க்கின்ற பொழுது அதொரு கைவிடப்பட்ட ஒரு தொல்பொருள் சான்று இடம் போன்றுதான் அங்கே அந்த இடம் காணப்படுகின்றது. அங்கே ஒரு எம்ஆர்ஐ இயந்திரம் கிடையாது. சிடி இயந்திரம் கூட, சிடி ஸ்கேன் இயந்திரம் கூட பழுதடைந்த நிலையிலே தான் திருத்தப்பட்டு பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. பாரியளவிலே தாதியர்களுக்கு பற்றாக்குறை காணப்படுகின்றது. சுகாதார உதவியாளர்களுக்கு பாரிய பற்றாக்குறை காணப்படுகின்றது. சுகாதார உதவியாளர்கள் தங்களுக்கான அடிப்படை வசதிகள் இல்லாமல் மிக மோசமாக ஒரு மன உளைச்சலில் பாதிக்கப்பட்ட நிலைமையிலே கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களில் கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேல் அவசரமாக நியமிக்கப்பட வேண்டிய ஒரு ஆளணி பற்றாக்குறை இருக்கின்றது. இந்த பற்றாக்குறை காரணமாக ஒரு சுகாதார உதவியாளர் கிட்டத்தட்ட 3 நாட்கள் தொடர்ச்சியாக ஓய்வின்றி பணியாற்ற வேண்டிய ஒரு துரதிருஷ்டவசமான நிலைமை காணப்படுகின்றது. இதன் காரணமாக இந்த சுகாதார உதவியாளர்கள் பற்றாக்குறை காரணமாக நோயாளர்களை கூட வேறு வைத்தியசாலைகளுக்கு ஆம்புலன்ஸ் மூலம் மாற்றுவதற்கு முடியாத ஒரு சீரழிவு நிலைமை காணப்படுகின்றது. விசேட வைத்திய நிபுணர்கள் தங்குவதற்கான விடுதிகள் கிடையாது. ஒரு விசேட வைத்திய நிபுணருக்குரிய விடுதியிலே 4 பேர் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த அவ்வாறான ஒரு விடுதியிலே இருக்கக்கூடிய கார் தரிப்பிடத்திற்கு கூட அதனை ஒரு அறையாக மாற்றம் செய்து அதற்குள் கூட வைத்திய நிபுணர்கள் தங்குகின்ற ஒரு பரிதாபகரமான நிலைமை காணப்படுகின்றது. இந்த தற்பொழுது இருக்கின்ற பணிப்பாளர் இப்பொழுது 2 மாதங்களுக்குள் தான் அவர் கடமையேற்றிருக்கின்றார். அவர் அந்த நிலைமைகளை சீர் செய்வதற்கு கடுமையான பிரயத்தனங்களை செய்து கொண்டிருப்பதாக வைத்திய நிபுணர்களும் ஏனைய உத்தியோக ஊழியர்களும் தெரிவித்திருந்தார்கள். அந்த வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர் கூட, அவர் ஒரு பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி, அவர் அர்ப்பணிப்போடு செயல்படுவதாக அங்கே கூறினார்கள். அந்த பணிப்பாளர் கூட ஒரு ஹவுஸ் ஆபீசருடைய விடுதியிலேதான், ஒரு அடிப்படை வசதிகளற்ற விடுதியிலே ஒரு அறையிலே தான் அவர் தங்கியிருக்கின்றார். இவ்வாறுதான் ஒரு திருகோணமலை மாவட்டத்தினுடைய மாவட்ட வைத்தியசாலையினுடைய நிலைமை இருக்கிறது. அங்கே விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு ஸ்தாபிக்கப்படவில்லை. இறுதிய சத்திர சிகிச்சை பிரிவு ஸ்தாபிக்கப்படவில்லை. வேண்டுமென்றே காலம் இழுத்தடிக்கப்படுகின்றது. அந்த வைத்தியசாலை என்பது அந்த ஒரு மிக மோசமாக ஒரு சுகாதாரமற்ற நிலைமையிலே காணப்படுகின்றது. ஆகவே இந்த நிலைமைகளை சீர் செய்வதற்கு சுகாதார அமைச்சு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். சுகாதார அமைச்சினுடைய அதிகாரிகள் உடனடியாக அந்த பகுதிகளுக்கு விஜயம் செய்து அந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கு முயற்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரதேச வைத்தியசாலைகளில் கூட, அதாவது வந்து ஆதார வைத்தியசாலைகளில் கூட ஊழியர்கள் மேலதிகமாக காணப்படுகின்ற பொழுது இந்த மாவட்ட வைத்தியசாலையிலே பாரிய பற்றாக்குறை காணப்படுகின்றது. ஆகவே இந்த நிலைமை உடனடியாக சீர் செய்யப்பட வேண்டும். அதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று இந்த இடத்திலே நான் வினயமாக கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அத்தோடு இன்னும் ஒரு சில விடயங்களை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். தையட்டியிலே சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட திச விகாரை கட்டுமானம் இன்னமும் அகற்றப்படவில்லை. அந்த காணிகள், கிட்டத்தட்ட 120 பரப்பு காணிகள் தனியாருக்கு இன்னமும் கையளிக்கப்படவில்லை. அந்த சட்டவிரோத விகாரை இராணுவத்தினராலே இராணுவத்தினருடைய தேவைக்காக கட்டப்பட்டது. அந்த சட்டவிரோத கட்டுமானம் அகற்றப்பட்டு அந்த காணிகள் உடனடியாக உரிமையாளர்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் என்று தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றது. ஆனால் இன்னமும் அது நடைபெறவில்லை. அதன் காரணமாக எதிர்வருகின்ற விசாக் தினத்தையொட்டியும் அந்த காணி உரிமையாளர்களும் இணைய சிவில் அமைப்புகளும் இணைந்து அங்கே ஒரு மாபெரும் போராட்டம் ஒன்றை நடத்துவதற்கு இருக்கிறோம் என்பதனையும் இந்த இடத்திலே நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். அத்தோடு மிக முக்கியமான விடயம், கல்முனை வடக்கு தமிழ் பிரதேச செயலகமானது கடந்த 1993 ஆண்டு ஒரு அமைச்சரவை தீர்மானத்தின் மூலமாக ஒரு பிரதேச செயலகமாக உருவாக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த பிரதேச செயலகம் நீண்டகாலமாக செயல்பட்டு வருகின்ற போதிலும் கூட 1993 ஆண்டு 7 மாதம் 28 நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானத்தின் மூலம் அது ஒரு பிரதேச செயலகமாக திறமையேற்றப்பட்டது. அன்றிலிருந்து அது நீண்டகாலம் பிரதேச செயலகமாக செயல்பட்டு வந்திருக்கின்ற போதிலும் கூட அண்மை காலங்களாக குறிப்பாக போருக்கு பிற்பாடு அதனை திறமிறக்குகின்ற செயல்பாடுகள் சதி செயல்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பொது நிர்வாக உள்நாட்டல்வல்கள் அமைச்சினுடைய இணையதளத்திலே அதனுடைய பெயர் உப பிரதேச செயலகம் என குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. கல்முனை தெற்கு பிரதேச செயலாளர் எதேச்சாதிகாரமாக இந்த வடக்கு நிர்வாகங்களிலே தலையிட்டு அதனை ஒரு உப பிரதேச செயலாளராக அடக்கி வைத்துக் கொள்கின்ற முயற்சியிலே ஈடுபட்டிருக்கின்றார். இந்த செயல்பாடுகளை கண்டித்து கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்திற்குள் வாழ்கின்ற தமிழ் மக்கள் கடந்த 50 நாட்களாக அங்கே தொடர் போராட்டத்தில் கொண்டிருக்கின்றார்கள். ஆனாலும் கூட அது தொடர்பாக நான் அந்த மாவட்ட அரசாங்க அதிபருக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறேன், கௌரவ பிரதம மந்திரிக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறேன், பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சினுடைய செயலாளருக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறேன். ஆனால் இன்று வரை மாவட்ட அரசாங்க அதிபரோ அல்லது கிழக்கு மாகாண ஆளுநருக்கும் கடிதம் அனுப்பியிருக்கிறேன், ஆளுநரோ அல்லது பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சினுடைய செயலாளரோ அங்கு சென்று நிலைமைகளை பார்வையிட ஏன் அந்த போராட்டம் நடைபெறுகின்ற கூட கேள்வி எழுப்பவில்லை, அதனை தீர்த்து வைப்பதற்கு முயற்சிக்கவில்லை. ஆனால் அம்பாறை மாவட்ட அரசாங்க அதிபர் பல தடவைகள் அந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது கல்முனை தெற்கு பிரதேச செயலகத்திற்கு சென்று அங்கே விருந்துண்டு வந்திருக்கிறார். அந்த பிரதேச செயலக உத்தியோக அதிகாரிகளால் அங்குள்ள வர்த்தக நிலையங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டு அவருக்கு பெருமளவு சன்மானங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் கையூட்டு பெற்றுக் கொண்டு இந்த பிரச்சனையை கண்டும் காணாமல் இருக்கின்றார். தமிழ் மக்களுக்கும் முஸ்லீம் மக்களுக்கும் இடையிலே ஒரு பகையை ஏற்படுத்துகின்ற விதமாக அம்பாறை மாவட்ட அரசாங்க அதிபர் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். ஆகவே உடனடியாக அம்பாறை மாவட்ட அரசாங்க அதிபர் அங்கிருந்து இடமாற்றம் செய்யப்பட வேண்டும் என்பதோடு பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சு உடனடியாக இதிலே தலையிட்டு இந்த கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தினுடைய அதனை தரவிறக்குவதற்கு மேற்கொள்ளப்படுகின்ற சதி நடவடிக்கைகளை நிறுத்தி அது பிரதேச செயலகமாக செயல்படுவதற்கும் அதற்கென ஒரு கணக்காளர் உடனடியாக நியமிக்கப்பட வேண்டும், அதற்குரிய நடவடிக்கைகளை கௌரவ பிரதம மந்திரி அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டு என்னுடைய கருத்துக்களை நிறைவு செய்கின்றேன். நன்றி.
இசுதி கரு மந்தித்துமா, மீலங்கட கரு, வசந்தயாப்பா பண்டார மந்தித்துமா, அபுதுமாட்ட மினித்து நமையக காலையத்தின்
கரு சபாபித்து மாட்ட வேண்டிப்புற காலத்தினோ கிளா தினம் தீல தீபிடுவா
லேகாந்தோ அபுதுமா கதா கரன்
கரு சபாபித்துமணி இதாம ஸ்தூதிவாந்த வேணவா விசேஷம விதேச அமாத்தியான்சியத் சம்பந்த வேண 1996 அங்க 9 தரண ராஜதாந்திரிக வரப்பிரசாத பணத்தை மேயாதி கணிஜத்தில் பணத்தை ஆதிவசங்கன பணத் கீப்பியாக பிலிபந்தவ சாக்கச்சாக்கரண விழாவே விசேஷம் அப்படி கியான்னு விதேச
அமாத்தியான்
சுதி விதேச அமாத்தியான்சே விதியட்ட விசால வகக்கியம் சம்பாரியாக திபெனவா முகது மே ஸ்ரீலங்காவ அவங்கவும் மே வெனக்கொட்ட சிதின்னே இதாமத்ம பரபத்தல மூல்ய அர்புதேக்கு ஏனிசா மே மூல்ய அர்புதே கலமனாக்கரணே கருகேனிம் வெனுவேன் அப்பட ஜாத்தியந்திரத்தேக்க விசால சாயோகிதாவேக்கிங் கமங்கரண்ட வெனாத்திபெட காலேக்கு தமாய் அப்பீனே ஏ அத்தரவாரி அப்பி ஹொந்தனம தான்னவா மிரட்டே திபின ஆர்த்திக அர்புதே பீதாவனேசா மிரட்டத்துல ஜீவத்தென்ன பெரி தருணையோ இதா பரபத்தல விதியட்ட ரட்டின் பெரோ விதேச நாட்டு வல்லோட்டையாமே பிரவணத்தாவே வர்தனா பௌகே காலே மே அவஸ்தாவே அப்பி தன்னவா விசேஷம மலேசியா வகை ரட்டவால் வரட்ட ஏம சதா மே தருணியோ கமங்கராட்ட பசே முக்குதுனே மலேசியாவே எஹாட்டகில மியன்மாரி மியாவடி வகை பிரதேச வரட்ட ஏமட்ட பவா சித்துனா மோன் பரிகணக அபராத கருவன்கே கிரகணேட் அவுவேலா அதவென கொட்ட இத பரபத்தல பரபத்தல ஹானி வளட்ட சாரீரிக வசேசா காய்க மானசிக வசேங் மீ அய பீடாவட்ட பத்துமின் தவத் 48 தினே மியன்மாரே மியாவடி வல வதகாகாரவள சிட்டினவா මේ කාරණාවේදී පහුගිය අවස්ථාවේදී රජයේ කිව්වා 8 දිනකුගේ ප්‍රමාණයක් නිදහස් කරගත්තා කියන එක පිළිබඳව ඒ පිළිබඳව ලොකු සාකච්ඡාවක් විවාදයක් තියෙනවා. කෙසේ වුණත් ඒ ළමයින් 8 දෙනා මේ වෙනකොට රටට එවලා තිබෙනවා නැතිනම් ඔවුන් පැමිණ තිබෙනවා. මේකත් එක්ක අපි විදේශ අමාත්‍යතුමාගෙන් ඉල්ලීම් ගණනාවක් කළා. අපි මේ සම්බන්ධයෙන් විපක්ෂ පක්ෂ ආදි වශයෙන් මන්ත්‍රීවරු බෙදන්නේ නැතිව මේ සඳහා ප්‍රවේශ මාර්ග හැම අතින්ම අපි උත්සාහ කළ බලමු මේ ඉතිරි දරුවන් 48 දෙනා මුදා ගැනීමේ කාර්යයට යොමු වෙන්න කියලා. අපි විශේෂයෙන්ම ස්තුතිවන්ත වෙනවා විදේශ අමාත්‍යතුමාට ඒ සඳහා අපට අවස්ථාවක් ලබා දීම පිළිබඳව. අපි උත්සාහ කරනවා මේ මියන්මාරේ මියාවඩිවල සිර වෙලා සිටින ඉතිරි ළමයින් 48 දෙනා ඒ බේරා ගැනීම සඳහා අවශ්‍ය කටයුතු අපේත් මැදිහත් වීම යොමු කරලා මේ මුදා ගැනීම සිදු කිරීම සඳහා. ඒ නිසා අපි විශ්වාස කරනවා තානාපති කාර්යාල විශේෂයෙන්ම තායිලන්තයත් ඒ වගේම මියන්මාරයත් තානාපති කාර්යාලවල සහායත් අපිට ලැබෙයි කියලා. අපි දන්නවා මියන්මාරේ හිටපු තානාපතිතුමා ජානක බණ්ඩාරමැතිතුමා ශ්‍රී ලංකාවට පැමිණ තිබෙනවා. එතුමත් විශාල උත්සාහයක් ගත්තා ඒ රට තුලදී මේ දරුවන් බේරා ගැනීම සඳහා. අපි එතුමාට ස්තුතිවන්ත වෙනවා. කෙසේ වුණත් මේ විදිහටම මේ ජාත්‍යන්තරව තරුණයන් විදේශගත වෙලා ඒ විදේශගත වුණාට පස්සේ ඒ අය මෙවැනි අනර්ථයන්ට ලක් වුණාට පස්සේ රජයක් මේ බරපතල වගකීම ගන්නට අවශ්‍යයි. ඒ අය తాවකාලික වීසා මත යනවා වෙන්න පුළුවන්. නමුත් ඒ తాවකාලික වීසා මත පවා මේ අය යන්නේ තමන්ගේ ජීවිත පරදුවට තියලා යන්නේ. මොකද ඒ අයට බලාපොරොත්තුවක් තියෙනවා තමන්ගේ දෙමව්පියන් තමන්ගේ දූදරුවන් රක්ෂණය පෝෂණය කිරීම වෙනුවෙන් ඔවුන්ගේ වගකීමයි මේ කරන්නේ. රට ඇතුලේ රැකියාවක් සොයා ගන්නට නොහැකි නම් ඔවුන්ට සිද්ධ වෙනවා මුහුදෙන් එතරට හරි ගිහිල්ලා මේ තමන්ගේ වගකීම ඉටු කරන්න. ඒ නිසා ඔවුන් මේ කරන්නේ වෙනත් දෙයක් මේ බංකොලොත් ආර්ථිකය තුල කරන්නම නැති නිසායි. අපි කියනවා මේ විදිහටම අපි දන්නවා පහුගිය අවස්ථාවේ රුසියාවට රැගෙන ගියපු හමුදා සොල්දාදුවන් පුහුණුවලත් හමුදා සොල්දාදුවන් ඉතාම වංචනිකව ඒ රුසියාව තුල ඔවුන් කොයි විදිහටද අනර්ථයට ලක් කළේ කියලා. ඇතරම රුසියාවට දැනට ගියා කියලා විවිධ අදහස් තියෙනවා. සමහරු කියනවා 600ක් ගියායි කියලා. සමහරු කියනවා නෑ ශ්‍රී ලාංකිකයන් 55ක් පමණයි ගියේ. යුද හමුදා නිලධාරි 27යි, නාවික හමුදාවේ 8යි, ගුවන් හමුදාවේ 7යි, සිවිල් 13යි ආදි වශයෙන්. මම කියනවා රජේ කරුණා කරලා ප්‍රකාශයක් කරන්න මෙවැනි රුසියාවට ගියපු මෙවැනි අපේ රටේ සොල්දාදුවන් කොයියම් ප්‍රමාණයක් නිශ්චිතවම හරියටම කීයක් ගියාද කියන එක අපිට දැනගන්නට ඕන. මේ යුද්ධය අරමුණු කරගෙන යුද්ධය දඩමීමක් කරගෙන යුද්ධය පෙන්වලා මරණයක් වුණොත් ඉරටේ නේවාසිකාගාරයේ පුරවැසිභාවය ලබා දෙනවා. එහෙම නැත්නම් වන්දියක් ගෙවනවා. එහෙමත් නැතිනම් ඔවුන්ට විශේෂ වරප්‍රසාද ලබා දෙනවා කියලා මාෆියා කල්ලියක් ලංකාව තුල ඉඳමින් රුපියල් ලක්ෂ 8 10 15 ආදී වශයෙන් අය කරගෙන මේ තරුණයන් රුසියාවට ගෙන ගිහිල්ලා තියෙන කොටසක් ඒ හරහා තව කොටසක් යුක්‍රේනයේ ප්‍රදේශයට ගෙන ගිහිල්ලා තිබෙනවා. මේ නිසා බොහෝ දෙනා කියනවා විවිධ ඉලක්කම් මරණයට පත්වීම පිළිබඳව. මොකද මේ රුසියාවට ගියාට පස්සේ යුක්‍රේනයට ගියාට පස්සේ ඔවුන් අර දරුණු යුද්ධේ ඉදිරිපෙළට දැමුවාට පස්සේ ඔවුන් වෙඩිකා මරණයට පත් වෙනවා. ඇයි සභාපතිතුමනි මේ විදිහට මරණයට පත්වන්නේ? මේ විදිහට මරණයට පත්වන්නේ මිරට තුල ජීවිතේ ගත කරන්න බැරි නිසාම. යුද්ධේ පිහිසුණු අත්දැකීමට හරි ගිහිල්ලා තමන්ගේ දෙමව්පියන් පවුල රක්ෂණය කරන්නයි මේ විදිහට ගිහිල්ලා තියෙන්නේ. සභාපතිතුමනි අපි දන්නවා සමහර වෙලාවට ඒ රුසියාවට ගියපු අපේ තරුණයෝ සමහර සීත ප්‍රදේශවල අධික සීතල දරා ගන්න බැරුව ඔවුන් පලා යන මොහොතේ මෙරටට ඩිපෝට් කරන්න ඉන්න සමහර තරුණයන් සහ එවැනි අය මේ යුද්ධයට ගෙන යාම සඳහා වංචනික කූට වැඩපිළිවෙලක් තිබෙනවා. අපි කියන්නේ මේ තරුණ සොල්දාදුවන් එහෙම නැතිනම් වැඩ කරන්න පුළුවන් වයසේ මේ ඉන්න කණ්ඩායම දරුණු වද හිංසාවට ලක් කරනකොට ජාත්‍යන්තර වශයෙන් අපේ විදේශ කටයුතු අමාත්‍යාංශයට වගේම විදේශ සේවා අමාත්‍යාංශය කියන මේ අමාත්‍යාංශ දෙකටම බරපතල වගකීමක් තියෙනවා. ඒ වගේම ආරක්ෂක අමාත්‍යාංශයටත් මේ පිළිබඳ වගකීමක් තියෙනවා. මම කියනවා අපි දකුණු කොරියාවට විදේශගත වන තරුණයන් පිළිබඳව පෞගේ කාලේ මම ආందోళన තුග ප්‍රකාශයක් කළා. இரட்ட தானாபதி காரியாலே லங்காவே கன்சுல காரியாலே இன்ன தரதண்டு முரண்டு சமார் நிலதாரி நிசா அப்பே ரட்டே தருணியாண்டு விளாத்திவன ஆதினோ பிலிபந்தவ உன் மரணயக் சிதுனோத் மிரட்டட கென்வா கெனிமட்ட லக்ச ஹத்தாக பமண பிரமாணியாக ஏ மிருத்ததேய மிரட்டட கென்வீமட்ட ஆயக்கரல திபெனோ சபாபத்துமணி அப்பி மதிஹத்தெலா அப்பே அத்தியக்ஷக ஜெனரல் சிசிர செனூரத் மகத்தியாக மதிஹத் வீமத் எக்க மே லக்ச ஹத்தாவாக் அயக்கருப்பு மிருத்ததேய வெனுவெங் லக்ச திஹட அடுவுனா அப்பி ஸ்துதிவந்த வெனுவா சிசிர மெத்துமாட்ட நமுத் மே விதியட தானாபதி காரியாலயவல இன்ன மே முரண்டு பல்ல பதிந்த கீழாய் அப்பி விதேச அமாத்தியாசியம் இல்லன்னே அஹிம்சக தருணியோ அர தக்குணு கொரியா வகை ரட்டவல தமங் புகும அமாறுவன் கிஹில்லா ரெக்கியாவ கொயாகின தமம்ம புகுணுவ லபாகின மே ஸ்தானகத்த வெலா அப்பே ராட்டட டொலர் இவனுவா இபந்து டொலர் இவன அர விதேசகத்த அப்பிக்கின ரட்டவிருவான் மே அயகே டொலர் வலின் ஜீவத்தன அப்பி உங்க சுபசாதனை பிலிபத பலன்னீனே எனிசா ஜாத்தியந்தர வசிங் மே விதேசகத்தவன தருணியம் பிலிபந்தவ ஜாத்தியந்தர வசிங் மே கட்டிவிந்த வேதனவம் பிலிபந்தவ துக்கனவில்லக் சாதாரணவ அகல பலன் ஏ பிலிபந்த கிரியா மார்க கண்ண விதேச கன்சுல காரியால ஒத்பல அவஸ்தா ராசியக் தேனுவா சபாபத்துமணி இத்தகோட்ட அப்பி கியான்னு டோனே பௌகிய காலி அப்பி தெக்கா பிரதான வசேம மே விசா அப்ளை கரண கிரியாவளிய திப்ப அடுலுடுவ பிலிபந்து அப்பி கதா கலா கரு சபாபத்துமணி மே விசா அப்ளை கரண கதாவ பௌகிய அவஸ்தாவே லுக்கு ஆந்தோட லக்குனா அர தருணே எம்னதா நீதிஜவரே குவாந்தோட போலேதி ஏ கருபு ஆந்தோனாத்மக பிரகாஷத்திக்க அப்படி கியானோனே மே விசா அப்ளை கரே பகுகி மே அவருதே மூலவன துரு ஆன்லைன் கமேட்ட இடிஏ பத்தி ஹரஹா சபாபத்துமணி டாலர் எக்காய் ஆயக்கரே இடிஏ பத்தி ஹரஹா மே ஆன்லைன் கிரமேட்ட விசா நிகுத் கரான நமுத் விஎஃப்எஸ் பரிகணக பத்தி ஹரஹா மேக கிரியாத்மக கரண்ட பகுகிய அப்ரேல் இந்தலா டாலர் எக்க வெனுவட்ட டாலர் 18 50 ஆயக்கரா அப்படி அஹன்னே மே விதியட டாலர் 18 பணா காயக்கரண கொட்ட டாலர் 18 பணா காயக்கரண கொட்ட அர டாலர் 17 50 ஏ வெடி வெச்சி பிரமாணே கொஹாட்டத கியே ஏ 17 பணன் கியாக் மே பலதாரிங்கே சாக்கோட கிஹில தீரோத கிஹில அப்பி அஹன்னே மே கட்டே கிவிசுப கஸ்ஸங்கரா 2035 வெடகாங் மில்லியன் 841 க்க அப்பி உபயான்ன திப்பா ஒப கல்பனா கரண்ட பலன்ன மே பலாத் பாலன மெதிவர்ணே தியன்ன பே கியல கீன வேளாவே மே வகே பில்லி கஹன சல்லி பிலிபந்த ஆண்டுவ முனிவத ரக்கின் ஐ கியல அப்பி அஹன்னே ஏ நிசா அர தருணியா ஹெவ்வே மே விசா நிகுத் கர்ண க பௌஜ்ஜலிகான்சேட தீலா மேக்கெங் முகத்த மே கர்ண நானர்த்தே கியல ஓ ஹெவ்வே அத்தடம அப்பி அஹன்னே தவ துரடத் ஆண்டுவ தேம் முகத கியன்னே தேன் கியனவா விஎஃப்எஸ் கிரமே தன் நவத்தலா தியன்னே மேக ஆண்டுவே பரிபாலனட கத்தா கியல எதுவும் அப்படி ஹரியட கியன்ன விஎஃப்எஸ் கிரமே கிரியாத்மக விழா பௌஜ்ஜலிகான்சேட மேக்கெங் அற முதல பில்லி கஹல பிட பேனல யவ்வத கியல இத்தகோட்ட மே விதியட ஐ மே ஜாத்தியந்திரவ அப்பே ரட்டெங் பிட்டவென பிட்ட ரட்டெந்த அப்பே ரட்டட என மே ஜாத்தியந்திரவ ஸ்ரீலாங்கிகன் விதேசிகன் பிலிபந்த குணு மாடு கேல்ல கானட தான் சபாபத்துமணி மே அமூல்ய அற்புதியக் தியன் ரட்டக மேக்கத கலையுத்து வான்னே இவகேம சபாபத்துமணி அது விசேஷம் கியான்னு தவ காரணவ தியனோ ஒபதுவா ஹொந்திம தான்னவா ஒபதுவா ஹொந்திம தான்னவா பௌகிய காலே லுக்கு ஆந்தோலனயக் கேத்தி உனா பௌகிய காலே லுக்கு ஆந்தோலனயக் கேத்தி உனா சஞ்சாரக கட்டுது பிலம ராஜ்ய அமாத்திய துமிய பிலிபதவ சஞ்சார கட்டுது பிலம ராஜ்ய அமாத்திய துமிய ட பிலட்ட துமியட பிரித்தானிய புரவசி பாவே அத்தியன வகீரா 2020 இந்தலா நடு கட்டுத்தக் மஹேஸ்ட்ராத் அதிகாரியே பட்டம் கத்தா ஒப கல்பனா கரண்ட பலண்ட 2020 இந்தலா மே நடு கட்டுத்த திப்பா அத தமை தீந்துவ திர தியன்னி மே ஆண்டுவ அந்திம தவஸ் கீபே கேவன வேளாவி தமை அப்பிட மே தீந்துவ பிரகாஷேட பத்தென்னி மிரட ஜனயட அப்பி கியனவா டயன கமகேட விருத்த மே லபா துன்ன நடு தீந்துவ சம்பந்தேன் நேவத நேவத கியவன்ன கியலா மே வேளாவதி அப்படி கியான்னு சபாபத்திமணி டயன கமகேட்ட பௌகிய காலே பைலட்ட கிளவண்டு துண்ண பைலட்ட பைலட் கெனக்கு இருந்தமா ஐயா கட்டியது பெரிய மே பைலட் விதியத கட்டியது பெறவு மே பார்லிமெண்ட் கேன மேக எத்தரா விதியக குவன் ஞானி அக்டாங் மேக பைலட்ல தமா அப்பி இதுல பைலட் கெதைக்குட்ட தியன்னு சுதுசுக பக்தியனவா குவஞானியாக் பாரதுன்ன பைலட் கெனேக் ஏட சுதுசுகம் நதி பைலட் கெனேக் ஏ மெத்துவ காலியாக் வஞ்சதிகவ கடியுது கலா தனதனம ஹிதாமதாம சேதனாத்மகவ மேரட்டே மகாஜனியா நோமகியாவுவா அதிகரணே நோமகியாவுவா ஏட பார்லிமெண்ட் மந்திரி தூரே அஹோசிகரிம பவனக் நெவை ஏட வெனமம விசேஷ தத்துவக் வெந்திதியட சலகான் நோனே ஏ பிரித்தானிய புருவசியக் விதியட இதுமின் மேகரபு வஞ்சதிக கிரியாவ அதிகரணே நோமகியாவீம மந்திரி தூரே பவனக் அஹோசிகரிம சாயின்ன சபாபத்துமணி அப்பி கியனுவா சேதனாத்மகவ ரட்டே புருவசியக் நோனமவ தனதனம மந்திரி தூரட சுதுசியக் நோனமவ தனதனம வஞ்சதிக விதியட பெனிசிடியா ஏனிசா டயன கமகே தருணு அபராதியக் கிரலதி பெண்ணே ஏனிசா ஏய பிலிபதவ அதிகரணே பரபதல் விதிர ஹிதாண்ட ஓன கிலா அபி கியனவா எவகே மே பார்லிமெண்ட்ரத அபி கியனவா மேக உத்தரீதரணம் மேவனி பார்லிமெண்ட்வத் அதிகரணியத் நோமகியன வஞ்சதிக காந்தாவண்ட காந்தாபாவே நிசாம அபி செலக்கியது அன்னே அர காந்தாவட தக்கோட செலக்கில்லேந்த ஐய மே பார்லிமெண்ட் துல காட்டியது கரே அம்மாவருண்ட ரிகாதேமி எனிசா அபி கியனவா ஐய பசுகிய காலே துல தமண்ட சுதுஸ்கமக் தத்துவ மே பார்லிமெண்ட் துல குவன் காலைய ஜாத்திய காலைய வினாசகலா கிணக்கு பரபதல் கீழ்வா சபாபத்துமணி இவகேம சபாபத்துமணி அபி கியான அவசியாய் மே அர்புதி அக்திபட விழாவா மே அர்புதி அக்திபட விழாவா சபாபத்துமணி மே அர்புதிய விழாவே ரட்டக் ஜாத்தியாக் பேரகன்ன அவஸ்தாவக் விதியட தமாய் ஹெமோம மேக தக்கின்னே ரட்டக் ஜாத்திய பேரகன்வ கில கியான்னே வசங்கதேகிதி ரட்டக் ஜாத்தியக் பேரகன் ஆண்டுவக் நாங் ஏ ஆண்டுவ கட்டிது கிரண்டோனே தமங்கே அக்கே ஹுவாகத்த தருவெக் விதியட தமாய் ரட்ட பாரகன கிரியா கிரண்டோனே இதிஹாசேமட்ட அவஸ்தா திபெனவா ரட்ட ஜாத்திய மே விதியட கிரியாத்மக கலே நே தமங்கட பஹரே துன்னே பஹரே இதா மனவின் ஏ வகக்கீமிது கலே நே அப்பி கோடக் வேளாவட கியனவா பாலக்கியா வர்த்தமான ஜனாதிபத்தியமா அப்பே ஆண்டுவ தண்டாட்ட கொடு தாள தியனு கிலா மட்ட இதாம ஹாஸ்யக் தெரனவா கரு சபாபத்தியமணி மே இத்திஹாச கதாவ கோடக் டெக்னிக்கல் காரணா தியனவா ஏன் சமய டெக்னிக்கல் காரணா வினாடி கீப்பேக்கிங் கியான்னட பே ரட்ட கோட தம்மகின் உதவியகிங் மம கியனவா அர பிரேமஜாந்த அத்துகோர்ல மெத்துமா இத வெதகத் லிபியக் லீல தியனவா மே லிபிய மம சபாகத கர்ணவா கருணாகல மேக கியவன்ன கில கியரோ மேக மங்கி அதிசே சாராஸ் கல கியன்னா ஓ ஏ சந்தான் கர்ணவா 48 கலின் திப்பே தேவன் லோகுத்தே லோகுத்த காலே ரட்டவல் அவஹிரதாவே ஆவுர்த்த கிரமே திப்பே விதேச ரட்டவல் எக கனுதுடு கரே நே ஏ ஹிந்தா யுத்தக்க கபிட விதேச பிரிட்டானிய பவுங் சஞ்சிதியக் லபுனா ஏ சஞ்சிதிய லபென கொட அப்பே ஐ உதங் அனுவா ஹவாய் லங்காவ லோகே அனித் ரட்டவல் உடடா கலிங் நிதாஸ் தென்ன ஓன கேலா பிரிட்டானிய தேரும் கத்தா ஏ ஹிந்தா 50 51 53 வகே வெனகொட அபி தன்னவா அபே ரட்டே சௌபாகிய உபரிமேட கியா 48 நிதாஸ் கத்தா கொரியன் யுத்தி அதி உனா யுத்தியத்தே அபே ரட்டே சௌபாகிய குதா வெண்ண பட்டாங் கத்தா ஒப தன்னவா தே போட பரான அபடடக் திப்பே ஏக எத்தர நிதாஸ் ஆர்த்திகியா ஏ நிதாஸத் எக்க அத வகே லாக்டவுன் கல்ல நே அத வாகன கேண்ட பே லாக்டவுன் கல்ல தியன்னி மீட வடா ஸ்டெடி இக்கோனமி எக்க திப்பி அபிட ஏ ஓய 50 கணங்க உல பஸ்ஸே மகு துனே அபே ரட்டே பலேட பத்திச்சாய அர ஹம்ப வெச்சி விதேச வத்கம் பிரமாணே நிசா நிதஹஸ கத் எகத் எக்கம நிதஹஸ அத்யாபனய நிதஹஸ சௌக்கிய நிதஹஸ கமனாகமனே ஹம எகக்ம நிதஹசே கரண்ட சுப சாதனவாதி பிரதிபத்திகிட கியா ரட்ட பாலனை கரபு மினுசு வகேம பலபேம் கண்டாயம் ஹம மினிஹவ கரே முகத மே கியன சுப சாதனவாதி பிரதிபத்திய விவித வெனஸ்கம் மொட்ல அக்கரமி நிதிரியட கெத கியா
மதா மினிது தேகக
ஓப தன்னவா அத அத 2024 வென கொடத் சுப சாதன ஆர்த்திக பிரதிபத்திய தம வெனஸ் ஸ்விமிங் இஸ்ரஹட கியே 78 வெனஸக் கிரா நமுத் 78 கரபு வெனஸ் பிரதிபல கண்ட வெரி உனா 78 பஸ்ஸே கோடி த்ரஸ்தவாதி ஏதி உனா தக்குன யுத்தே ஏதி உனா ඒ විවෘතාර්ථිකේ ප්‍රතිලාභ රටතුල ගලාගෙන ගියේ නැහැ, වැඩුණේ නැහැ. අවසානයේ මොකද උනේ? අපේ ජාතිය ලෝකේ අනික් රටවල් වගේ නෙවෙයි, අපිට සුබ සාධනවාදී ප්‍රතිපත්ති ඉදිරියට ගියා මිසක්කා නිෂ්පාදන ක්‍රියාවලියක් ඇතුළත් වන රට පුරා දුවන නිෂ්පාදන ක්‍රියාවලියක් අපිට ආරම්භ කරගන්න බැරි වුණා. සභාපතිතුමනි, ඔබ දන්නවා මේ නිෂ්පාදන ක්‍රියාවලියක් නැති ආර්ථිකයක් තාමත් යන්නේ ඔය අර එහෙම් මෙහෙම් තියෙන දේවල් නෙවෙයි. අද අපිට දිනවා විදේශ ණය විතරක් ඩොලර් බිලියන 41ක්. ඒ 41 ගේ බහුපාර්ශ්වීය 11ක්, ද්විපාර්ශ්වීය 11ක්, වාණිජ ණය පෞද්ගලික ණය 16ක්, ඊළඟ සොප්තියනවා 2ක්. මේ ඔක්කොම 41ක්. මම අහන්නේ අපි චීනෙන් ණය රගත්ත අය අතර තුන්වැනියට ඉන්නේ. සභාපතිතුමනි, චීනෙන් වැඩිම ණය ගත්තේ කවුද? පකිස්තානය 26යි, ඊට පස්සේ 21යි, අපි ඉන්නේ තුන්වැනි තැන 8.9යි. ඩොලර් බිලියන 8.9ක් කරන් චීනෙන් ඉන්න අපි දැවැන්ත ණය බර කින රටක්. මේ රට ගොඩ දාන්න ඔබතුමා හිතන්න මොකද්ද මේ පහුගිය කෙටි කාලය තුලුනේ? රනිල් වික්‍රමසිංහ ජනාධිපතිතුමාවට පස්සේ තෙල් පොලි නැති වුණා, ඊළඟට ගෑස් පොලි නැති වුණා. ණය වලට පොලු තියපු මුදල් වලින් අර IMF එකෙන් ගත්ත ඩොලර් මිලියන 233 මේ එදා වේල හරි කරගන්න කණ්ඩායම කියනවා දැන් ගැට ගොඩ දාලා කියලා. සභාපතිතුමනි, හෙට අනිද්ද අපිට මූණ දෙන්න වෙනවා ණය ගෙවෙමින් ආර්ථිකයට. ණය ගෙවෙමින් යනකොට අපිට බලා ගන්න බුණ මොකද්ද වෙන්නේ කියලා. ඒ නිසා සභාපතිතුමනි, මේ සියල්ල හමුවේ චෞර්යයන්ට ඉඩ තියලා තියෙන එකයි බරපතලකම. අපි දන්නවා නුවර අපිට පේනවා, අර බලන්න දිගන බාර් දාලා තව පහක් දානවලු, ඊළඟ තෙල් දෙනිය, ඊළඟට පොත්ත පිටියේ. මේවා කිසිම සුදුසුකමක් නැතුවයි බාර් විවෘත කරන්නේ. සමහර වෙලාවට පන්සලට මීටර් 100කට වඩා අඩුයි, සමහරවිට පාසලට කෙටි දුරක් තියෙන්නේ. ඊළඟට ප්‍රාදේශීය අනුමත ප්ලෑන් එකක්
නැහැ.
මේ කිසිවක් නැතුව සභාපතිතුමනි මොකද වෙලා තියෙන්නේ? අද බාර් ලයිසන් ඕසෙට දෙනවා, පාලකයන්ට බාර් ලයිසන්. දුප්පත් අහිංසක මිනිසුන්ට දිරපු හාල් කිලෝ 20යි. මේකද මේ රටේ දියුණු ආර්ථික ප්‍රතිපත්තිය? අර ප්‍රේමචන්ද අතුගෝල මහාචාර්යතුමා කියන්නේ මේ රටේ මේ ආර්ථික අර්බුදය ගොඩ එන්න ව්‍යුහාත්මක ප්‍රතිසංස්කරණය හාල් බාර් බාලහාර් බාල හාල් බාර් ප්‍රතිපත්තියද මේ අනුගමනය කරන්නේ? මේකෙන් රටකට දාන්න පුළුවන්ද ගරු සභාපතිතුමනි? ඒ නිසා මම ඔබතුමාට කියනවා මේ වගේ යල් පැනපු ක්‍රම වලින් මේ ආර්ථික අර්බුදේ විසඳනවා තියා මේකට අත තියලවත් නැහැ කියන එකයි අපි කියන්නේ. ඔබතුමාට ස්තුති කාලය බඳුනාට.
ධර්මන්තුමා බොහොම ස්තුතියි ඔබතුමාට. මීළඟට ගරු HM හාරිස් මන්ත්‍රීතුමා, ඔබතුමාට මිනිත්තු 8ක කාලයක් තියෙනවා.
බිස්මිල්ලාහිර් රහ්මාන් රහීම්. සභාවේ තලමිදාංගම් උරුපනර් අවර්களே, இன்று இந்த சபைக்கு அண்மையில் நடைபெற்ற வெள்ளப்பெருக்கு காரணமாக நாம் பிரயத்தப்படுத்துகின்ற அம்பாறை மாவட்டத்தில் பெரும் ஒரு பாரிய சேதம் ஏற்பட்டிருந்தது. குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய அறுவடைக்கு தயாராக இருந்த நெல் தானியங்கள் அழிக்கப்பட்டது. அதேபோன்று அணைக்கட்டுகள் உடைக்கப்பட்டன, வீதிகள் உடைக்கப்பட்டது. இதனால் அம்பாறை மாவட்டத்தின் உட்கட்டமைப்பு சீர்குலைந்திருக்கின்ற ஒரு சூழ்நிலையில், இது சம்பந்தமாக அன்று வெள்ளப்பெருக்கின் காலத்தில் நாங்கள் அன்றிருந்த விவசாய அமைச்சர் மைந்த அமரவீரவை சந்தித்து வெள்ளத்தினால் சேதமுற்ற விவசாய பொருட்க விவசாய விவசாயிகளுக்கு, குறிப்பாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அந்த அவர்களுடைய பயிற்சிக்கு ஒரு நஷ்டவீட்டை வழங்குவதற்கு ஒரு இணக்கத்தை தெரிவித்திருந்தார். ஆனால் இந்த நிமிடம் வரை அந்த நஷ்டவீடு விவசாயிகளுக்கு கிடைக்கவில்லை. இதனால் இன்று அந்த விவசாயிகள் மிகவும் கஷ்டத்துக்குள் உள்ளாகியிருக்கின்றனர். எனவே இந்த சபையில் தெரிவிப்பதாவது, பாதிக்கப்பட்ட அந்த விவசாய
அந்த மக்களுக்கு தேவையான அந்த விவசாயத்தை சக்திப்படுத்துவதற்காக, அவருடைய நெச்சைகையை சிறந்த முறை செய்வதற்காக அவர்களுக்கான நஷ்டவீட்டை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அதே நேரம் இன்று கிழக்கு மாகாணத்தில் இருதய நோயினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகூடிய நிலைமையில் இருந்து கொண்டிருக்கின்றது. அவ்வாறான ஒரு சூழ்நிலையில், குறிப்பாக கடந்த காலத்தில் கிழக்கு மாகாணத்தின் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு இருதய சத்திர சிகிச்சை செய்வதற்கான இருதய நோய் சம்பந்தப்பட்ட கார்டியக் கேத்லப் ஒன்று ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆனால் துறைசோசமாக அன்றிருந்த சுகாதார அமைச்சர் ஏலிய ரம்பு கொள்ள நினைக்கின்றேன், அதனை வேறொரு மாவட்டத்துக்கு இடமாற்றப்பட்டதனால் இன்று கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற இருதய நோயாளிகள் பெரும் கஷ்டத்துக்குள்ளாகியுள்ளனர். குறிப்பாக இது சம்பந்தமாக இன்று மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள சத்திய சாய்பாபா வைத்தியசாலை இதுவரை 1000க்கு மேற்பட்ட இருதய நோயாளர்களுக்கு இந்த சிகிச்சையை அளித்து வருகின்றது, அதுவும் கட்டணமின்றி. எனவே அந்த சத்திய சாய் வைத்தியசாலை வைத்தியர்களுக்கும் ஊழியர்களுக்கும் நாங்கள் இந்த இடத்தில் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரிய சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இந்த நிமிடத்தில் பேசுகின்ற பொழுது எங்களுடைய எண்ண ஓட்டங்கள், எங்களுடைய மனவேதனைகள் இன்று பலஸ்தீனத்தில் வாடுகின்ற, பலஸ்தீனத்தில் இன்று உயிரை இழந்து கொண்டிருக்கின்ற அந்த மக்கள் மீது சென்று கொண்டிருக்கின்றது. இன்று இஸ்ரேலிய நவநாஜிகள் கூட்டம் நெதஞ்சாகுகின்ற அகோர கொடுங்கோலனின் தலைமையில் இன்று காசாவில் வாழ்கின்ற பலஸ்தீன மக்களை கொன்று குவிப்பதற்காக நேற்று அந்த மக்கள் அகதியாக தஞ்சமடைந்திருக்கின்ற ரவா பிரதேசத்தை நோக்கி தனது கொலைகார இராணுவத்தை இன்று நகர்த்திக் கொண்டிருக்கின்றான். இதன் காரணமாக இன்று உலகத்தில் உள்ள மக்கள் மனித அபிமானத்தை நேசிக்கின்ற மக்கள் இன்று அச்சப்பட்டுக் கொண்டிருக்கின்றனர். அந்த மக்களுக்கு காசாவில் இருக்கின்ற, அந்த ரஃபாவில் இருக்கின்ற பலஸ்தீன மக்களின் உயிர்களுக்கு உத்தரவாதம் அளிக்க முடியாத நிலைமையில் இன்று ஐக்கிய நாடுகளும் பாதுகாப்பு சபையும் இருந்து கொண்டிருக்கின்றது. அடுத்த நிமிடம் என்ன நடக்கும் என்று, இன்று அந்த நெதன்யாகுவையும் இஸ்ரேலிய கொடுங்கிற கோல் இராணுவத்தை கட்டுப்படுத்த முடியாத நிலைமையில் இன்று பக்கத்தில் இருக்கின்ற எகிப்தி ஜனாதிபதி சிசி அவர்கள் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கின்றார். இந்த பலஸ்தீன மக்களை கொலைக்கு கொடுப்பதற்காக ரஃபா எல்லை பிரதேசத்தை திறந்துவிடப்பட்டிருக்கின்றது இந்த இஸ்ரேலிய இராணுவத்துக்கு. எனவே அன்புக்குரிய இலங்கையில் வாழ்கின்ற மக்கள், இந்த கொடிய யுத்தத்துக்கு உதவுகின்ற, இந்த நாஜிகளுக்கு உதவுகின்ற, அவர்களால் நடத்தப்படுகின்ற நிறுவனங்கள் பல இந்த நாட்டில் இருந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக நான் முஸ்லிம் சமூகத்திடம் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றது, எமது ஒரு கலிமா சொன்ன முஸ்லிம் என்பதற்காக இன்று காசாவில் இந்த உயிர்களை அழித்துக் கொண்டிருக்கின்ற இந்த இஸ்ரேலிய நிறுவனங்களான இந்த நாட்டில் இயங்குகின்ற, அது KFC ஆக இருக்கட்டும் அல்லது மெக்டொனால்ட் இருக்கட்டும் அல்லது பீசா ஹட்டாக
இருக்கின்றோம்,
இந்த உணவகங்களில் நீங்கள் உண்ணுகின்ற உணவு காசாவில் இருக்கின்ற முஸ்லிம்களை கொல்லுவதற்கு உடந்தையாக அந்த ஆயுததாரிகளுக்கு பணம் அனுப்புகின்ற ஒரு உண்டியலாக இந்த உணவு நிறுவனங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. தயவு செய்து மன்றாட்டமாக கேட்கின்றோம், இந்த நாட்டில் உள்ள முஸ்லிம் சமூகம் எந்த காரணத்தை கொண்டும் இந்த உணவகங்களில் உண்ண வேண்டாம், தயவு செய்து இந்த பாவச்சுமையை சுமக்க வேண்டாம். இந்த இஸ்ரேலின் நெதஞ்சாகுகின்ற கொடுங்கோலன் இன்று பாதுகாப்பு சபையும் அவனை கட்டுப்படுத்த தவறி இன்று உலக குற்றவியல் நீதிமன்றம் இன்று பிடியான பிறப்பிக்க போவதை இன்று அமெரிக்கா தடுத்து நிறுத்தி இருக்கின்றது. எனவேதான் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது. இன்று சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பிடியானை பிறப்பிக்க இன்று அவர்களுக்கு முதுகெலும்பு இல்லாமல் இருக்கலாம். நாளை இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வருகின்ற பொழுது அவருடைய குற்றவியல் நீதிமன்றத்துக்கு முன்பாக இந்த நெதன்யாகுவோ அல்லது அவருடைய பிள்ளையோ அல்லது பேர பிள்ளையோ அவர்கள் நாளை இமாம் மஹ்தியுடைய நீதிமன்றத்தில் அவர்கள் தலை கொய்யப்படும் என்பதில் உறுதியான நம்பிக்கையுடன் இருக்கின்றோம். எனவே அன்புக்குரிய சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இன்று இந்த நாட்டில் இந்த உலகத்தில் நடக்கின்ற இந்த கொடுமைகள், இந்த பாலஸ்தீனத்தில் நடக்கின்ற கொடுமைகள், இன்று சமாதானத்தை போதிக்கின்ற நாடுகள், மனித உரிமையை போதிக்கின்ற நாடுகள் எல்லாம் மௌனமாக இருந்து இன்று இந்த கொலைகார நெதன்யாகுக்கு லைசனை கொடுத்து லட்சக்கணக்கான முஸ்லிம்களை ரஃபாவில் கொல்லுவதற்காக தயாராகின்ற பொழுது, அதை கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலைமையில் இருக்கின்ற பொழுது, இந்த உலகத்தில் என்ன நாகரிகம், என்ன சட்டம், என்ன சர்வதேச சட்டம் என்று கேட்க விரும்புகின்றேன். எனவே அன்புக்குரிய இலங்கை வாழ் முஸ்லிம்களை மீண்டும் கூறுகின்றோம், இந்த பாவச்செயலுக்கு இந்த உணவகங்களில் உண்டு இந்த பாவச்செயலுக்கு உடந்தையாகி விடாதீர்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி.
கரு மந்துமா மிளகட்ட கரு தாரக பால சூரிய உத்துமாட்ட மினித்து தாசேக காலத்தில்
ධර්මූලස්සනාඩු මන්ත්‍රීතුමනි මට විනාඩි 16ක් වගේ කාලයක් වෙන් කරපු එක පිළිබඳව මම ප්‍රථමයෙන්ම ස්තුතිවන්ත වෙනවා. මම හිතන්නේ අද තිබෙන ඒ විෂයත් කතා කරන්න ඉස්සෙල්ලා මම මෙතනදී පිළිතුරු කීපයක් දුන්නා නම් හොඳයි කියලා මම විශ්වාස කරනවා. විශේෂයෙන්ම සිල්වර් රාජ ගජේන්ද්‍ර මන්ත්‍රීතුමා මීට මොහොතකට ඉස්සෙල්ලා කතා කරපුවාන් පස්සේ මම ඇත්ත වශයෙන්ම කනගාටු වෙනවා. එතුමාගේ කතාවේදී එතුමා අර ට්‍රුත් ඇන්ඩ් රෙකන්සිලියේෂන් කමිෂන් නැත්නම් සත්‍ය සහ සංහිඳියාව පිළිබඳව කොමිෂන් සභාවක ඒ සාකච්ඡාවක් ඊයේ ඒ ගැන පනත පිළිබඳව සාකච්ඡාවක් විදේශ ඇමතුමා සහ විජයදාස රාජපක්ෂ ඇමතුමාගේ මූලස්සනින් පැවැත්තුවා. නමුත් මම හිතන්නේ මේක පටන් ගන්නත් ඉස්සෙල්ලා මේකේ මොනවද තියෙන්නේ කියලාත් ඉස්සෙල්ලා මේක වැඩක් නැහැ, මෙවුවා කිසිම දෙයක් තේරුමක් නැහැ කියන ඒ ආකල්පයෙන් අපි මිදෙන්න ඕනේ කියන එක තමයි මම විශ්වාස කරන්නේ. දැන් එතුමාගේ කතාවේදී එතුමා කිව්වා මේ 150,000 වගේ ප්‍රමාණයක් මැරලා තිබෙනවා කියලා. ඉතින් මේ සංඛ්‍යාලේඛන කොහෙන්ද එන්නේ කියලා මම දන්නේ නැහැ. ඉස්සෙල්ලා කිව්වා 40,000ක් මැරලා කියලා කියනවා. ඊන් පස්සේ දැන් ඒක 150,000කට වැඩි වෙලා තිබෙනවා කියලා. ICRC රිපෝට් වලින් එහෙම ඒ කාලේ තිබෙන්නේ 4,000ක් වගේ ප්‍රමාණයක් නැති වුණා කියන එක. ඉතින් මං හිතන්නේ අපි තේරුම් ගන්න ඕනේ මේක දැන් යුද්ධය ඉවර වෙලා අවුරුදු 15ක් වගේ කාලයක් ගිහිල්ලා ඉවරයි. එතකොට ඒ සමහර වෙලාවට ඒ දෙමළ ජනතාවට ඒ ඇත්ත ප්‍රශ්න තිබෙනවා. ඒ ඇත්ත ප්‍රශ්න වලට අපි විසඳුම් දෙන්න ඕනේ. විශේෂයෙන්ම බලය බෙදා දීම වගේ දේවල් වලට අපි බලය බෙදා දෙන්න අවස්ථාවක් තිබෙනවා. නමුත් අපි හැමදාම මේ කට්ටිය අපේ හතුර නැත්නම් මේ කට්ටිය මොකක් හරි කරොත් එහෙම මේක අපිට හානියක් කරන්න තමයි මේ කට්ටිය කරන්න හදන්නේ. එහෙම නැත්නම් මේක මේ ජාත්‍යන්තරේ රවට්ටන්න තමයි හදන්නේ කියලා ඒ ආකල්පය ගත්තොත් එහෙම කරු මූලසන අරුඩ මන්ත්‍රීතුමනි මම හිතන්නේ මේ ප්‍රශ්නේ අපිට කවදාකවත් විසඳන්න බෑ. ඉතින් මම හිතන්නේ කනගාටුවෙන් හරි කියන්න වෙනවා. මොකද සමහර වෙලාවට මේ මන්ත්‍රීතුමන්ලත් ඒ කතා කරන්නේ බොහෝ දුරට මේ රටේ ප්‍රශ්නේ විසඳන්න නෙමෙයි, නමුත් ඒ ජාත්‍යන්තරයට ඉලක්ක කරලා තමයි කතා කරන්නේ. ඉතින් මම හිතන්නේ මීට වඩා විශේෂයෙන්ම මම දන්නවා මේ සත්‍ය සහ සංහිඳියාව පිළිබඳව මෙමෙ කොමිෂන් සභාව ඒ අලි සබ්‍රිය ඇමතුමා එන්දත් ඉස්සෙල්ලා ජිය ඇමතුමාගේ කාලයේ ඉඳන් අපි මේක සාකච්ඡා කරමින් හිටියා. අපි මේක ඒ සාකච්ඡා කරලා ඒ සබ්‍රිය ඇමතුමත් ඊන් පස්සේ ජිය පීරිස ඇමතුමත් ඒ දෙන්නම ඒ දකුණු අප්‍රිකාවට ගිහිල්ලා ඒ දකුණු අප්‍රිකාවෙත් ඒ සාකච්ඡා කරලා මේකට සෑහෙන්න කාලයක් යොදලා සෑහෙන්න මහන්සියක් කරලා තමයි ඉතින් ඇත්තම ඒ සබ්භාවෙන් තමයි මේක කරන්න බලාපොරොත්තු වෙන්නේ. ඉතින් මං හිතන්නේ මේක මොනවාරි අඩුපාඩු තිබෙනවා නම් ඒ අඩුපාඩුත් හදලා මේක ඉදිරියට ගෙනියන එක තමයි අපිට තිබෙන විශේෂයෙන්ම ඒ තිබෙන ඒ වගකීම. ඒ වගේම මං හිතන්නේ මේ ඉතිස්සල්ලා කතා කරපු ඒ වසන්ත යාපා අපේ මන්ත්‍රීතුමාගේ ඒ කතාවට සමහර දේවල් වලට පිළිතුරු දෙන්න අවශ්‍යතාවයක් තිබෙනවා. එතුමා මෙතනදී ගොඩක් දේවල් එතුමා නම් කිව්වා. නමුත් මං හිතන්නේ විශේෂයෙන්ම විදේශ අමාත්‍යාංශ පැත්තෙන් බැලුවොත් එහෙම එතුමා කිව්වා දැන් මේ රුසියාවට ලංකාවේ කට්ටිය යන්න පටන් අරන් තිබෙනවා කියලා. විශේෂයෙන් මේ හමුදාවේ වැඩ කරපු කට්ටිය. ඔව් විදේශ අමාත්‍යාංශයෙන් අපිට එහෙම වාර්තා වෙලා තිබෙනවා. ඒ වගේම අපි මම මෑතකදී රුසියානු තානාධිපතිතුමත් එක්කත් මේ පිළිබඳව අපි කතා කරා. මෙතනදී ගැටලුවක් තිබෙනවා. මේ කට්ටිය යන්නේ කොහොමද කියලා බැලුවොත් එහෙම මේ කට්ටිය ඔක්කොමලා යන්නේ ඒ ටුවරිස්ට් වීසා හරහා. ඒකට අපිට සමහර කට්ටිය මේක කෙලින්ම රුසියාවට යන්නෙත් නැහැ. මේ කට්ටිය ඉන්දියාවට ගිහිල්ලා තමයි ඒ ටුවරිස්ට් වීසා එකකින් ඒ රුසියාවට යන්නේ. ඒකට මේක යම්සි මට්ටමකටම අපිට කී දෙනෙක් රුසියාවේ ඉන්නවාද කියලා අපිට හරියටම මනින්න අමාරුයි. මොකද සමහර වෙලාවට ඒ කට්ටිය රුසියාවට ගිහිල්ලා නැහැ. දැන් මං හිතන්නේ එතුමා කියපු දෙයට මං යම්කිසි මට්ටමකටම එකග වෙනවා. මොකෝ මේ ආර්ථික පීඩනය නිසා තමයි මං හිතන්නේ හුඟක් කට්ටිය එක්කෝ ඔය විසිට් වීසා අරගෙන ඉස්සෙල්ලා අපි දැක්කා ඩුබාය් වලට යනවා. ඊන් පස්සේ අපි දැක්කා ඕමාන් වලට කටාර ඕමාන් වලට ගිහිල්ලා එහෙ අතුරුදහන් වෙනවා. නමුත් මෙවැනි කාලෙකදී අපි ඒ දේශපාලනය හැටියට ඒ වගේම රටේ යම්කිසි නායකයෝ හැටියට මං හිතන්නේ අපි කරන්න ඕන දේ ඒ ජනතාවට හරි විස්තර ටික දෙන එක තමයි කරන්න ඕනේ. මෙන්න මෙහෙම ගියොත් එහෙම මෙන්න මේ වගේ කරදර වලට මුහුණ පාන්න වෙනවා කියන එක තමයි අපිට කරන්න පුළුවන් වන්නේ. දැන් උදාහරණයකට රුසියාවකට ඔය විසි පීස් එකක් ගිහිල්ලා කවුරු හරි කිව්වොත් එහෙම කියලා යුද්ධ කරන්න කියලා බැරි වෙලා අපි මෙයා යුද්ධ කරන්න බෑ කිව්වොත් එහෙම එතකොට මෙයාට තියෙන ආරක්ෂාව මොකද්ද කියන එක අපි බලන්න ඕනේ. හුඟක් වෙලාවට යන්නේ මේක රුසියාවේ රජය සම්බන්ධ වෙලා නෙවෙයි යන්නේ. මේක මේ මෑන් පවර් කම්පැනිස් හරහා තමයි මේ කට්ටිය යන්නේ. ඉතින් ඒ නිසා මම හිතන්නේ අනිවාර්යයෙන්ම අපි විශේෂයෙන්ම ඒ ජනතාව දැනුවත් කිරිය යුතුයි කියලා මම විශ්වාස කරනවා. ඒ වගේම මම තවත් දුරටත් කනකාටු වෙනවා අපේ වසන්ත යාපා මන්ත්‍රීතුමාගේ ඒ කතාවේදී කිව්වා අපි යම්කිසි විදියකට ඒ ව්‍යුහාත්මක වෙනසක් අපේ ආර්ථිකයේ ඇති කරගන්න උමනා වෙනවා කියලා. ඒ වගේම නමුත් මේ මොකක්ද ඒ ව්‍යුහාත්මක වෙනස කියලා එතුමා කිව්වේ නැහැ. එතුමා කිව්වා මේ නිදහස් අධ්‍යාපන හැමදේම නිදහසට දීලා අපි මේ තත්ත්වයට වැඩිලා තිබෙනවා කියන එක. සමහර වෙලාවට එතුමා අතිරේක පන්ති කරන හින්දාද කොහෙද මම හිතන්නේ නිදහස් අධ්‍යාපනට එතුමාගේ එච්චරම ලොකු කැමැත්තක් නැති වෙන්න පුළුවන්. කෙසේ වෙතත් මං හිතන්නේ අපි යම්කිසි විදියකට මමවත් නම් හිතන්නේ රජයවත් කවදාවත් කියලා නැහැ මේ ප්‍රශ්නෙන් දැන් අපි ආර්ථික වශයෙන් සම්පූර්ණම ස්ථාවරභාවයකට ඇවිදින් ඔක්කොම හොඳයි කියලා. නමුත් අපි දන්නවා ඒ වගේම ජනතාවත් දන්නවා 2022 තිබිච්ච තත්ත්වයේ ඒ අද තියෙන තත්ත්වේ දිහා බැලුවොත් එහෙම ඉතාම ධනාත්මක පැත්තකට මේ රට ඇවිදින් තිබෙනවා කියන එක. අපි දන්නවා ඒ 2022 එතමාම කියපු අන්දමටම ඒ කොච්චර පෝලිං තිබුණාද අද ඒ පෝලිං යුගයක් නැහැ. අද ගිහිලා අපි අවුරුදු දිහා බැලුවා නම් මේ අවුරුදු හොඳට ගම්වල කට්ටිය සැමරුවා. ඒ වගේම මම හිතන්නේ දැන් ඒ කොළඹ ඕනෑම දවසක ගිහිල්ලා බැලුවොත් එහෙම මම හිතන්නේ කොළඹ යම්කිසි විදියකට ඒ පිපිදීමක් ඇති වෙලා තිබෙනවා ඒ ව්‍යාපාර වලින් කියන එක පැහැදිලිව කියන්න පුළුවන් වෙනවා. හැබැයි අද අපි විශේෂයෙන් මේ සාකච්ඡාවට බඳුන්ක අපි අරගෙන තිබෙන්නේ ඒ ඩිප්ලොමැටික් ප්‍රිවිලේජස් ඇක්ට් නැත්නම් තානාධිපති වරප්‍රසාද පනත යටතේ මොකක් හරි සංවිධානයකට අපි ඒ වරප්‍රසාද දෙනවා නම් එකක් තමයි විදේශ ඇමතුමා විසින් ඒක ගැසට් කරන්න ඕනේ. ගැසට් කරපුවෙන් පස්සේ ඉන් පසුව ඒක පාර්ලිමේන්තුවට ඉදිරිපත් කරන්න ඕනේ. ඉතින් මම හිතන්නේ අද විදේශ ඇමතුමා උදේවරුවේදී කතා කරනකොට අපි ආයතන තුනක් එක්ක එකක් තමයි Center for Research in Agroforestry ICRAF ඒ ආයතනයත් එක්කත් ඒ වගේම Global Green Growth Institute GGGI කියන ඒ ආයතනයත් එක්කත් ඒ වගේම ඉදිරියේදී අපි International Atomic Energy Agency එකත් මේ කට්ටියට මේ diplomatic immunity දෙන්න අපි බලාපොරොත්තු වෙනවා. මංහිතන්නේ මේක ටෙක්නිකල් දෙයක් මේක පාලිමේන්තුවෙන් චන්දයක් නැතුව බොහෝ දුරට ඒක අනුමත කරයි කියලා මං විශ්වාස කරනවා. ඒ වගේම අද විදේශ ප්‍රතිපත්තිය ගැන මං හිතන්නේ වචනයක් හරි දෙකක් හරි කතා කරන්න උවමනාවක් තිබෙනවා. යම්කිසි විදියකට අපි ඉතිහාසයේ දිහා බැලුවොත් එහෙම 1970 ගණන් වල තිබිච්ච විදේශ ප්‍රතිපත්තිය තමයි ඒ ස්වර්ණම යුගය කියලා හුඟක් වෙලාවට කට්ටිය කියන්නේ. මම හිතනවා තව අවුරුදු 20කින් 30කින් විතර ආපහු අපි හැරිලා බැලුවොත් එහෙම ඒ දැන් ඒ රනිල් වික්‍රමසිංහ මහත්මයා යටතේ අපි ගිනියන මේ විදේශ ප්‍රතිපත්තියත් ඒක ස්වර්ණමය යුගයක් කියලා කවදා හරි ඉතිහාසයේ ලියවෙයි කියලා මට විශ්වාසයක් තිබෙනවා. මම එහෙම කියන්නේ දැන් අපි මෑතකදී වෙච්ච දේවල් දිහා බලමුකෝ. දැන් අපි ගත්තොත් එහෙම අපේ මේ වෙලාවේදී අපි ඉරානයේ හිටපු ඉරානයේ ඉන්න ජනාධිපතිතුමා ලංකාවට ඒ සංචාරක දාවා. ඒ විතරක් නෙවෙයි අපි අනිත් පැත්තෙන් ගිහිල්ලා ඇමරිකාවේ ඇමරිකාවත් එක්ක එක්කව වෙලා කම්බයින් මැරිටයිම් ෆෝස් කියලා ඒ නැව් වලට ආරක්ෂා දෙන ඒ ක්‍රියාදාමයට අපි යොමු වුණා. ඒ වගේම අපි තව අපේ
නියෝජ්‍ය කතානායකතුමා මුලසුනට පැමිණෙන්න ඇති.
ගරු නියෝජ කතානායකතුමනි, මම පැවසුවේ අපි මේ මෑතකදී වෙච්ච දේවල් දිහා බැලුවොත් එහෙම අපි දැක්කා එක පැත්තකින් ඉරානයේ ඒ ජනාධිපතිතුමා ලංකාවට සංචාරයකට ආවා, අනිත් පැත්තෙන් අපි ඒ ඇමරිකාවත් එක්ක එක්කව වෙලා ඒ කම්බයින් මරයින් ෆෝස් එකට ඒ රතු මුහුදේදී ඒ නැව්වලට ආරක්ෂා දෙන වැඩසටහනට අපි සහභාගී වුණා. තවත් පැත්තෙන් අපේ මනුෂ්‍ය නායකකාර මහත්තයත් එක්ක අමාත්‍යංශයේ යටතේ විශාල ප්‍රමාණයක් අද ශ්‍රමිකයන් ඊශ්‍රායලයට අරිනවා. මම අහන්න කැමති ලෝකේ වෙන මොන රටේද මෑතකදී ඒ එක පැත්තකින් ඒ ඊශ්‍රායලෙත් එක්කත් ගනුදෙනු කරලා අනිත් පැත්තෙන් ඉරානයත් එක්කත් සුබ සම්බන්ධතාවයක් තියාගෙන අනිත් පැත්තෙන් ඒ අපි ගත්තොත් එහෙම අනිත් පැත්තෙන් සමාවෙන් අනිත් පැත්තෙන් ඉරානෙත් එක්කත් ඒක ඇමරිකාවත් එක්කත් ඒ වගේම ඊශ්‍රායලෙටත් ඒ ශ්‍රමිකයන් අරින වැඩපිළිවෙල ක්‍රියාත්මක කරන වෙන මොන රටවල් කීයක් මෙතන ඉන්න මන්ත්‍රීවරුන්ට නම් කරන්න පුළුවන්ද කියලා ඇහුවොත් එහෙම මං හිතන්නේ ඒ මන්ත්‍රීවරුන්ට දෙන්න උත්තරයක් නැහැ. මේකෙන් පේනවා ඒ ජනාධිපතිතුමාගේ ඒ විදේශ ප්‍රතිපත්තිය. ඒ විතරක් නෙවෙයි, මෑතකදී තමුන්වහන්සේලා දැක්කා අපේ අගමැතිතුමා ඒ චීනෙට යනවා. සාමාන්‍යයෙන් ඒ චීනේ ජනාධිපතිව හම්බෙන්න හැම එක්කෙනාගේම හැම රටේ නායකයම ගිහිල්ලා චීනේ ජනාධිපතිතුමාව හම්බෙන්න හදනවා. ඒ වගේම මේ චීනේ ඒ ජනාධිපතිතුමත් එක්ක ඒ ඕඩියන්ස් එකක් දෙන්නේ ඒ තවත් රාජ්‍ය නායකයෙක් ආවොත් විතරයි. ඒ ජනාධිපති කෙනෙක් ආවොත් විතරයි. හැබැයි අපේ රටේ අගමැතිතුමා යනකොටත් එතුමාට විශේෂයෙන්ම ඒ චීනේ ජනාධිපතිතුමා ඒ ඕඩියන්ස් එකක් දුන්නා. විශේෂයෙන්ම මං හිතන්නේ අපේ අගමැතිතුමාගේ ඒ පියත් ඒ වගේම චුවෙන්ලායි එක ඒ තිබිච්ච සම්බන්ධතාවයත් ඒ මුල් කරගෙන තමයි එවැනි ඒ ඕඩියන්ස් එකක් දුන්නේ. ඉතින් මං හිතන්නේ මෙතනදී ඒ ජනාධිපතිතුමත් ඒ වගේම අගමැතිතුමත් ඒ දෙදෙනාම එකව වෙලා ගියන විදේශ ප්‍රතිපත්තියේ යම් කිසි විදිහකට විශාල ප්‍රතිලාභ අපිට ඉදිරියේදී ලබා ගන්න පුළුවන් කියලා මං විශ්වාස කරනවා. ඒ වගේම මොහොතකට අපි කල්පනා කරලා බැලුවොත් එහෙම කරු මූලාසන අඩු මන්ත්‍රීතුමනි, දැන් මෑතකදී ජපානයේ විදේශ ඇමතිතුමිය ලංකාවට ආවා. දැන් මේ විදේශ ඇමතිතුමිය ඇවිදී මොකද්ද ගෙනාපු පණිවිඩය? කිව්වේ නවත්තලා තිබෙන ඒ ජපාන් ව්‍යාපෘති ටික, විශේෂයෙන්ම ඒ යෙන් ලෝන් දීලා තිබෙන ව්‍යාපෘති ටික අපි සහතිකයක් දීලා MOU එකක් අස්සම් කරොත් එමේ වුණා පුළුවන් තරම් ඉක්මනටම පටන් ගන්නවා කියලා. ඒකෙන් මොකද්ද පෙළ, ඒකෙන් මොකද්ද ඔප්පු වෙන්නේ? ඒකෙන් ඔප්පු වෙන්නේ ඒ ජපානයේ යම් කිසි විදියකට ඒ ලංකාව කෙරෙහි ඒ විශ්වාසයක් තිබෙනවා කියන එක තමයි මෙතනදී ඔප්පු වෙන්නේ. ඉතින් ඒ මං හිතන්නේ මේ රටවල් විතරක් නෙවෙයි, ඉදිරියේදී ඒ අපි චීනෙත් එක්ක අපි වෙළඳ ගිවිසුම් වලට එක්ක වෙළඳ ගිවිසුම්කට එක්කව වෙන්නත් බලාපොරොත්තු වෙනවා. ඒ වගේම ඉන්දියාවත් එක්ක තිබෙන වෙළඳ ගිවිසුම් අපි පුළුල් කරන්න බලාපොරොත්තු වෙනවා. ඒ වගේම ඉන්දුනීසියාවත් එක්ක මම ආරම්භ කරා ඒ ඉදිරියේ PTA එකක් නැත්නම් preferential trade agreement එකකට ඇතුල් වෙන්න, ඒ වගේම බංගලාදේශෙත් එක්ක තිබෙන ඒ වෙනද කිව්සම අපි ඉදිරියේදී බොහෝ දුරට මෑතකදී නිම කරනවා. ඉතින් මම හිතන්නේ මෙවැනි විදේශ ප්‍රතිපත්තියක් ඒ විශේෂයෙන්ම ඒ ජනාධිපතිතුමාගෙත් ඒ වගේ මගමෙතුමාගෙත් ඒ direction එක මග පින්නීම මත අපිට ක්‍රියාත්මක කරන්න පුළුවන් වෙච්ච එක පිළිබඳව මම විශේෂයෙන්ම ආඩම්බර වෙනවා. ඒ වගේම මෙම පනත අපේ මෙම අනුමත වේවි කියලා මම විශ්වාස කරමින් මගේ වචන සල්පමන් නිම කරනවා.
ප්‍රමිසෝති ගරු අමාත්‍යතුමනි, විශයන්කේ අද දින න්‍යායපත්‍රයේ විෂයාංකයක රාජතාන්ත්‍රික වරප්‍රසාද පනත යටතේ නියෝග අනුමත කිරීම සභාව එකඟද?
ආයි.
විෂයාංක 2 කංජ තෙල් නිෂ්පාදන විශේෂ විධිවිධාන පනත යටතේ නියෝග අනුමත.
ආයි.
සභාව කල් තැබීම.
ගරු නියෝජිත කථානායකනි, මෙම ගරු සභාව හෙට දින නම් 2024 මැයි මාස 9 වෙනි දින පූර්වභාග 9:30 දක්වා කල් තැබීමේ යෝජනාවක්.
කල්තබන අවස්ථාවේදී ප්‍රශ්න ගරු ඩලස්සලා පෙරමැතුමා.
ගරු නියෝජක තනායකතුමනි, ගරු අග්‍රාමාත්‍ය රාජ්‍ය පරිපාලන සුදේශ කටයුතු පළාත් සභා පළාත් පාලන ඇමතුමගෙන් වෙත තමයි මම ප්‍රශ්නය යොමු කරලා තියෙන්නේ. ඒ අමාත්‍යංශලා දාල රාජ්‍ය අමතරෙක් හෝ නොමැති නිසා මම හිතනවා සභා නායකතුමා එකට පිළිතුරු දෙයි කියලා. පළවෙනි ප්‍රශ්නේ, ශ්‍රී ලංකාවේ සීලු පළාත් පාලන ආයතන බල ප්‍රදේශ සඳහා වසරකට බලපවත්වන සේ ප්‍රජා උපදේශක කමිටු පිහිටවීම සඳහා ආණ්ඩු ප්‍රතිපත්තිමය තීරණයක් ගෙන තිබේද? එක මෙම කමිටු පත්වනු ලබන්නේ අග්‍රාමාත්‍යවරයාගේ අනුමැතිය සහිතව පළාත් සභා ආණ්ඩුකාර පළාත් ආණ්ඩුකාරවරු විසින්ද? 3 මෙම කමිටු පත්කිරීම පිළිබඳව මැතිවරණ කොමිසම සමග පූර්ව සාකච්ඡාවක් හා එකඟතාවයක් ඇති කරගෙන තිබේද? 2 සෑම පළාත් පාලන ආයතන බල ප්‍රදේශයක් තුළම අවම වශයෙන් රුපියල් මිලියන 10ක ප්‍රකෝටික සංවර්ධන ව්‍යාපෘති ක්‍රියාත්මක කිරීම, සහල් බෙදා දීම වැඩසටහන අධීක්ෂණය, කෘෂිකර්ම නවීකරණ වැඩසටහන, ඉඩම් හිමිකාරත්ව වැඩසටහන සහ නාගරික නිවාස හිමිකාරත්ව වැඩසටහන ඇතුළු රජයේ වැඩසටහන් අධීක්ෂණය කිරීම මෙම කමිටුවල විෂයපතයට ඇතුළත් කර තිබේද? හඳුන් ලබන මෙම උපදේශක කමිටු සඳහා දැනට පළාත් පාලන මැතිවරණ වෙනුවෙන් නාම යෝජනා භාරදී ඇති පුද්ගලයන් නම් කිරීම මැතිවරණ නීතිය බලාත්මක මෙම වකවානුව තුළ බරපතල වරදක් බව, මැතිවරණ නීතිය උල්ලංඝනය කිරීමක් බව එතුමා පිළිගන්නේද? මෙම කමිටුවල කේන්ද්‍රීය පුද්ගලයා පළාත් ආණ්ඩුකාරවරයා වන අතර ඔහු ජනාධිපතිවරයාගේ ඍජු නියෝජිතයාද වේ. ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාවට අනුකූලව එළැඹෙන ජූලි 17 දින සිට ජනාධිපතිවරණ නීතිය බලාත්මක බැවින් ආණ්ඩුකාරවරයාගේ විධානයන්ට අනුව මෙම තීරණාත්මක කාල සීමාව තුළ සංවර්ධන කටයුතු තීරණය කිරීමෙන් ප්‍රජාතන්ත්‍රවාදයට බරපතල හානියක් කරනවා මෙන්ම වත්මන් ජනාධිපතිවරයාගේ මැතිවරණ ව්‍යාපාරයට රාජ සම්පත් ලබා දීම සඳහා ඍජු මැදිහත්වීමක් ලෙස එතුමා පිළිගන්නේද? මෙම මුදල් නිකුත් කරනු ලබන්නේ කුමන මාර්ගයෙන්ද? ඒ සඳහා අනුමැතිය ලබාගෙන තිබේද?
ගරු නියෝජ්‍ය කථානායකතුමනි, මේ හා සමානම 27 දෙක ප්‍රශ්නයක් තමයි උදේ විපක්ෂ නායකතුමත් ඇහුවේ මේ කාරණය සම්බන්ධයෙන්.
ගරුතර රාජ්‍ය අමාත්‍යතුමා පැමිණෙන.
රාජ්‍ය අමාත්‍යතුමා පිළිතුරු දෙන්න.
ජානක වක්කුඹුරු මහත්මයා.
ගරු නියෝජ්‍ය කථානායකතුමනි, අපේ රාජ්‍ය අමාත්‍යතුමා ප්‍රශ්නෙට උත්තරේ
සභානායකතුමා කිව්වා මේ ප්‍රශ්නය 27 යටතේ අද විපක්ෂ නායකතුමා මතු කරා කියලා. නමුත් මේ ප්‍රශ්නය මම බාර දීලා තියෙන්නේ ගිය සතියේ සිකුරාදා සභානායකතුමා.
ඔබතුමාගේ පළවෙනි ප්‍රශ්නයේ උත්තරේ පළාත් පාලන ආයතන මට්ටමින් කඩිනමින් ක්‍රියාත්මක කළ යුතු ප්‍රමුඛතා වැඩසටහන් හා ව්‍යාප්ති හඳුනාගෙන එම වැඩසටහන හා ව්‍යාප්ති අදාළ පළාත් පාලන ආයතන හරහා ක්‍රියාත්මක කිරීම සඳහා ප්‍රජා උපදේශක කමිටු පත් කිරීමට ප්‍රතිපත්තිමය තීරණයක් ගෙන තිබේ. දෙවෙනි එක ඔව්, තුන්වෙනි එක නැත. මේ මැතිවරණ සඳහා සම්බන්ධතාවයක් නැත.
තුන්
පැහැදිලි කර ගැනීමක්. තුන්වෙනික ඔබතුමා කියන්නේ නැහැ කියලා. ඒ කියන්නේ මෙතන කොමිසම සමග පූර්ව සාකච්ඡාවක් හෝ එකඟතාවයක් නැහැ කියන එක නේද කියන අදහස් කරන්නේ?
ඔව් සර්.
ඔව්. දැන් අමතුමනි දැන් මේ පැහැදිලි කර ගැනීමක් විතරයි. දැන් ප්‍රාදේශීය සම්බන්ධීකරණ කමිටු වලට නියෝජිතන්පත් කිරීමේදී පවා මෙතන කොමිසම ලිඛිතව දැනුම් දීලා තියෙනවා. මේක මැතිවරණ නීතිය ක්‍රියාත්මක වන බලාත්මක වන කාලවකවානුවක් නිසා කිසිදු නාමයෝජන පත්‍ර භාර දීපු කෙනෙක් මේකට පත් කරන්න එපා කියලා ලිඛිතව තියෙනවා මෙතන කොමිෂන්
සභාව. සමහර මේක උත්තර දීලා ඉවර නම්
සමායි. හරි සමායි.
ඊගාව එක තියෙන්නේ සෑම පළාත් පාලන ආයතනයක් කොළම අර මුදල් දෙන එක දෙනවද කියලා. ඒක ඔව්. ඔබතුමා අහන තුන්වෙනි එක හඳුනන ලබන මෙම උපදේශක කමිටුව සඳහා දැනට පළාත් පාලන මැතිවරණය සඳහා නාම යෝජනා භාර දී ඇති පුජ්‍යයන් නම් කිරීම මැතිවරණ නීතිය බලාත්මක වන මෙම වකවානුව තුළ බරපතල වරදක් බව ඔබතුමා පිළිගන්නේද කියලා. මේක සර් කොහෙවත් කියලා නැහැ. මේ පළාත් පාලන ආයතන වලට මේ කැබිනට් පත්‍රිකාවෙත් නැහැ. ඒ වගේම ජනාධිපතිතුමා ලේකම්තුමා නිකුත් කරපු ඒකෙත් කොහෙවත් කියලා නැහැ. නාම යෝජනා භාර දීපු අය මේ කමිටුවට පත් කරනවා කියලා. එතකොට මේ කමිටුවට පත් කිරීමේ බලය දීලා තියෙන්නේ ආණ්ඩුකර්තුමාට. ආණ්ඩුකර්තුමා පත් කළා එව්වට පස්සේ ඒක අනුමත කරන්න අගමැතිතුමාට දීලා තියෙනවා. තාම එහෙම කිසිම පත්වීමක් කළා
නැහැ.
දලසලා ප්‍රමුඛ
කෙනෙක් ඔබතුමා පාර්ලිමේන්තුවේ සහතිකයක් දෙනවා. මේ කවුරු පත් කිරීම කවුරුන් විසින් කරත් මැතිවරණ නීතිය උල්ලංඝනය නොවනසේ නාම යෝජනා පත්‍ර බාර දීපු කිසිවෙක් මේ සඳහා පත් කරන්නේ නැහැ කියලා කියන ප්‍රතිඥාවද ඔබතුමා දෙන්නේ?
සර් දැනට කැබිනට් පත්‍රිකාවේ කොහෙවත් කියලා නැහැ. කැබිනට් අප්‍රූවල් එක දීලා තියෙන තැනකවත් කියලා නැහැ. පළාත් පාලන ආයතන නාම යෝජනා දිනයේ මේක පත් කරනවා කියලත් ජනාධිපති ලේකම්තුමා කියපු එකෙත් බොහොම පැහැදිලිම කියලා තියෙනවා. මේ කමිටුවට එහෙම හිටපු අය පත් කරනවා කියලා කොහෙත් කියලා නැහැ. මම දන්නේ ඉදිරියේදී ආණ්ඩුකර්තුමාලා පත් කරයිද නැද්ද කියලා. හැබැයි කොහෙත් කියලා නැහැ. හැබැයි 102 වගන්තියේ අපිට තියෙනවා පළාත් පාලන ආයතන සඳහා නාම යෝජනා දීපු අය නිමාඩු අරගෙන ඉන්න ඕනේ කියලා හිතා නාම යෝජනා දෙන්න ඉස්සෙල්ලා දවසේ ඉඳන් ඡන්දය අවසන් වෙනකන්. හැබැයි අපි ඔබතුමාලාගේ ඉල්ලීමට ඒ අය නැවත ප්‍රාදේශීය සභාවට යවලා ඉන්නවා. ඒ අය ඒ ප්‍රාදේශීය සභාවෙම සේවකෙන් හැටියටත් දැන් වැඩ කරනවා. ඒ ප්‍රාදේශීය සභාවෙම වැඩ කරනවා. ඒ ප්‍රාදේශීය සභාවින්දම ජනතාව සේවය කරනවා. ඒකත් බලාගෙන කොට වැරද්දා. හැබැයි මේක කොහේවත් මේ වෙනකන් කැබිනට් පත්‍රිකාවේ හරි එහෙම නැත්නම් ජනාධිපති ලේකම්තුමා නිකුත් කරපු චක්‍රයකනේ හරි මෙහෙම පත් කිරීමක් ගැන කියලා නැහැ.
හොඳයි.
දැන් මේ මුදල් අවම වශයෙන් මිලියන 341ක්නේ. ඒක අපි මීට පෙරින් මේ සභාවේදී ඉල්ලීමක් කරා මේ නාම යෝජනා පත්‍රය එහෙමනම් අවලොම් කරන්න කියලා. උඩම මතක ඇති. උතර මේ මෙතර නීතිය කියලා කියන එක මේ මොහොතේ ඉඳලා අහෝසි වෙනවා. මේ මිලියන 341 ලැබෙන්නේ මොකද සෝස් එක? කොහෙන්ද දෙන්නේ අවම වශයෙන් මිලියන 341ක්? ඊට වඩා වැඩි වෙයි. ඒකට අනුමැතිය කොහෙන්ද ලැබිලා තියෙන්නේ කියලා කියන එකත් ඔබතුමා පැහැදිලි කරන්න අවසාන වශයෙන්.
නියෝජ්‍ය කතානායකතුමනි මේක මුදල් අමාත්‍යාංශයෙන් පළාත් සභාවට දෙනවා. මේක ක්‍රියාත්මක කරන්නේ ඒ මුදල් දෙන්නේ පළාත් සභාවට. එතකොට ඒ පළාත් සභාවෙන් දුන්නාම යෝජනා ටික එවනවා මේ පළාත් පාලන ආයතනයෙන් එවන යෝජනා ටිකට මුදල් දෙනවා පළාත් සභාවෙන් ක්‍රියාත්මක කරන්න. එතකොට මේ මුදල් අපි දෙන්නේ පළාත් සභාවට.
මුදල් යොදවන්න කියලා ඔබතුමා කියන්නේ.
ඔව්.
හහා.
එතකොට පළාත් සභාවෙන් ප්‍රාදේශීය සභාවේ මේ කමිටුවෙන් හදන්නේ යෝජනා ප්‍රමුඛතා අරගෙන ඒ ප්‍රමුඛතා ලේකෙනේ ආණ්ඩුකර්තුමාට ඇරිහම ආණ්ඩුකර්තුමා අනුමත කළ මුදල් ලැබෙනවා මේක ක්‍රියාත්මක කරන්න කියලා.
දරසල
ගරු මන්ත්‍රීවරයෙක් විසින් පනතක් මේ යෝජනාවක් ගෙනා පාර්ලිමේන්තුවට කටවඩ මන්ත්‍රීතුමා විසින් අර හිටපු පළාත් පාලන ආයතන ප්‍රධානින් නැවත බලාත්ම කිරීම සඳහා වූ යෝජනාවක්. ඉතින් ඒ වගේ මේ යෝජනාවත් යම් දැන් මට මතකයි ජනාධිපතිතුමා මුණ ගැහුණා නුවරළි ගිහිල්ලා පළත්පාල නායතන ප්‍රධානීන් කීප දෙනෙක් එතුමන්ලා තමයි මේ ඉල්ලීමක් කරේ. ඒ නිසා ඔවුන්ව ඔවුන්ට යම් කිසි ආකාරයක නොමගැවීමක් මේ හරහා කියන අර පෙරින් යෝජනාව සිදු වුණා වගේම පාර්ලිමේන්තුව සම්මත වුණාම ඒ කටි විශ්වාස කරා ඔව් අපි වෙන විදියකින් මේ කමිටු වලදී පළත්පාල නායතන තුල අපි ශක්තිමත් වෙයි බලාත්මක වෙයි කියලා. හැබැයි එහෙම වුණේ නැහැ. එතනම සිදුවන්ත වෙනවා. ඒක නීති අනුකූල කරන්න බැරි නිසා ඔබතුමාලකින් ඉවත් වුණා. ඒ වගේ මේකත් ඒ නුවරලි සාකච්ඡාවට සහභාගී වෙච්ච අය තෘප්තිමත් කිරීම සඳහා නීති අනුකූල මේක කරන්න බැරි බඩක් බැරි වැඩක් බව තේරුම් අරගෙන වෙන දෙයක්ද කියලා කියන සැකේ ඒ මන්ත්‍රීවරු අතරෙත් තියෙනවා. මම නිකන් ඔබතුමාට මතක් කරලා තියන්නේ ඒක.
හරි. හරි බොහොම ස්තුතියන.
ඒ ගැන මොකද මම ඒ සාකච්ඡාවේ හිටියෙත් නැහැ. මොකද මම කිව්වේ කැබිනට් පත්‍රිකාවේ ජනාධිපති ලේකම්තුමයි නිකුත් කරපු මේ දෙකේ කොහෙවත් මේ පිළිබඳ සටහනක් කළා නැහැ. අනාගතේ පත් කරනවද නැද්ද කියන එක ආණ්ඩුකාරතුමාලගේ ඒක නීති අනුකූල එතුමාලා පත් කරනවද නැද්ද කියන එක මම දන්නේ නැහැ. හැබැයි දැනට මේ ඔබතුමා අහපු එකම තමයි මේ 27.2 යටතේ විපක්ෂ නායකතුමා අහලා තියෙන්නේ. ඉතින් ඒකට කියන්න තියෙන උත්තරේ තමයි මේ අපි මේ කමිටුවක් පත් කරන්න තමයි මේක යෝජනා කරලා තියෙන්නේ. කමිටුවට පත් කරන්නේ කවුද කියලා
නැහැ. බොහොම ස්තුතියි. ප්‍රශ්න අංක 2 ගරු මේජර් සුදර්ශන දෙනී පිටිමැතිතුමා.
ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි, සභාව කල්දවන අවස්ථාවේ ප්‍රශ්න 2004-05 වසර 30ක කාලයක් පැවති බෙදුම්වාදී කොටිසස්තවාදය වසර 3ක්කට කෙටි කාලයක් තුළදී ශ්‍රී ලංකා භූමිය මුනින උපුටා දැමීමට ශ්‍රී ලංකා පොලිසිය හා ත්‍රිවිධ හමුදාව ශ්‍රී ලංකා පොලිසිය රණවිරුවන් තම ජීවිත පරිත්‍යාගයෙන් අප වෙත ලබා දුන් නිදහස මහත් අභිමානය යුතු සිහිපත් කරමි. විශ්‍රාමික හා වෛද්‍ය හේතුන් මත විශ්‍රාමගිය රණවිරුවන් සඳහා විශේෂ වූ ස්ථාවර තැන්පත් ගිණුම් ක්‍රමයක් හඳුනා දීමට කටයුතු කරන්නේද? දෙවැනි එක රණවිරුවන් වාර්ෂික වෛද්‍ය පරීක්ෂණයට ලක් කිරීමට වැඩපිළිවෙළක් සකස් කිරීමට කටයුතු කරන්නේද? සෑම ප්‍රාදේශීයලේකම් කාර්යාලයකම රණවිරුවන්ගේ ගැටළු යොමු කළ හැකි නිලධාරියෙකු සංවර්ධන නිලධාරියෙකු පත් කිරීමට කටයුතු කරන්නේද? විශේෂ පාඨමාලා හදාරා නිවාඩු නොලබා නොපෙමිණින රණවිරුවන් හට සිය සේවයන් ඉවත් යාමට අවශ්‍ය වූ විට ඔවුන් හදාර ඇති පාඨමාලාවන් සඳහා රජයේ විසින් කරනු ලබන ආයෝජනය ඔවුන්ගේ පෞද්ගලික අයකොට නීතියානුකූලව සේවයෙන් මුදාහැරීමේ ක්‍රමවේදයක් සකස් කරන්නේද යන්න මගේ ප්‍රශ්න. ගරු නියෝජ්‍ය කතානායකතුමා, මට පොඩි වෙලාවක් දෙන්න. ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි, විරෝධා රණවිරුවන් විශාල ප්‍රමාණයක් අපේ 28,000ක් විතර මිය ගිහිල්ලා 64,000ක් විතර තුවාල වෙලා 14,000ක් විතර ප්‍රමාණයක් ආබාධිතලා ඉන්නවා මේ රටේ. මේ අයගෙන මේ දැන් අවුරුදු 15ක් පමණ වෙනවා යුද්ධය අවසන් වෙලා. නමුත් කිසිම තැකීමක් කරන්නේ නැහැ. ඔවුන් සමහර ගොඩක් අය අන්ත අසරණ භාවයට පත් වෙලා ඉන්නවා. මේකට නොයෙකුත් දේවල් කරනවා. නොයෙකුත් විදියට රණවිරු සේවාධිකාරිය ආරක්ෂක අමාත්‍යාංශය නොයෙකුත් දේවල් කරනවා. නමුත් සමහර තීන්දුව తీරනවලදී අපි දකිනවා සමහර දේවල් ක්‍රියාත්මක වෙලා නැහැ. සමහර ඒවා ක්‍රියාත්මක වුණ බව ජනතා එහෙම නැත්නම් රණවිරුවන් දන්නේ නැහැ. ඒක නිසා ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි, මම ඉල්ලා සිටින්නේ මේ වගේ ප්‍රශ්න. සාමාන්‍යයෙන් දැන් රිටයර් වෙලා ඉන්න රණවිරුවෙකුටත් ප්‍රශ්නයක් තියෙනවා. එයාගේ ස්ථාවර තැන්පතුවක් තියාගෙන ඉන්නවා නම් එයා ජීවත් වෙන ඉස්සරහා කාලයේදී අවුරුදු 22යි රණවිරුවෙක් සේවය කරන්නේ. ඉන්න අතුරු පෙන්ෂන් යනවා. ඊට පස්සේ කොහේ හරි රැකියාවක් කරනවා. හැබැයි ඒ රණවිරුවාට මුදල් අවශ්‍ය වෙන වෙලාවේ තමයි මේ රණවිරුවා එහෙම නැත්නම් එයාට දරුවෝ හැදිලා ගෙවල් හදන්න පටන් ගන්න අවුරුදු 42-43 වෙනකොට තමයි මේ රිටයර් වෙන්නේ. එයාට ඊට පස්සේ ඉතුරු ක්‍රියාමාර්ග ඉතුරු වැඩ ටික කරගන්න ලොකු ප්‍රශ්න කොටකට එනවා. එයා විශ්‍රාමිකයෙක් හැට තමයි ඊට පස්සේ සැලකෙන්නේ. ඒක නිසා ෆික්ස් ඩිපොසිට් එකක් තියාගෙන තමයි මේගොල්ලන් ඊට පස්සේ ඒගොල්ලන්ට හැම වෙලේම මුදලින් ෆික්ස් ඩිපොසිට් එකක් තියාගෙන තමයි ජීවත් වෙන්න කටයුතු කරන්නේ. ඒක නිසා ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි, මේක තමයි මම කිව්වේ එක්ක ස්ථාවර තැන්පතුවක් ස්ථාවරව හදලා දීලා ජේෂ්ඨ පුරවංශයන්ට වගේ තියෙන තැන්පතුවක් හදලා දීලා මේගොල්ලන් ස්ටැබ්ලිෂ් කරන්න කියලා. ඒක මේ ස්ටේබල් කරන්න කියන තමයි මම ඉල්ලන්නේ. ඊළඟ එක රණවිරුවන් වාර්ෂික වෛද්‍ය පරීක්ෂණ. දැන් රණවිරුවන් ඉන්නවා විශාල ප්‍රමාණයක්. ඔවුන්ට කිසිම ඒ දැන් මේ වෙනකොට රණවිරුවන් ගැන කතා කරන්නේ නැති නිසා මේ වෛද්‍ය පරීක්ෂණයකටවත් එහෙම ආජනේ කිරීමක්වත් සිදුවන්නේ නැහැ. සමහර අය මේ ගෙවල් වලම මේ විදිහටම කාලය ගත කරනවා. නමුත් ඔවුන්ට සමහරලාට මේ දුර දුෂ්කර පළාත් වලින් කොළඹ ප්‍රදේශයටම එන්න වෙනවා ඔවුන්ට මේ මොකක් හරි වෛද්‍ය පරීක්ෂණයක් හරි කරගන්න. ඒගොල්ලන්ට යම් කිසි සහනයක් ලබා දෙන්න කියන එක තමයි මම ඉල්ලන්නේ. මම හිතන්නේ රාජ්‍ය ආරක්ෂක අමාත්‍යතුමා දෙන්න හිටියා. එතුමාට අසනීප නිසා එන්න විදියක් නැහැ. මගේ පිළිතුරු ලබා දෙන්න. ඉතින් කොහොම වුණත් මම ඉස්සරහදී මේ ඊට පසුව
මම සභාව මේ සභාව කල්තන අවස්ථාවේ යෝජනාවක් ඉදිරියත් මේක ඉදිරිපත් කරනවා. කොහොම වුණත් සෑම ඊළඟයක ප්‍රාදේශීය ලේකම්කාරය රණවිරුවන්ගේ ගැටලු කතා කරන්න. මේ අයගේ මියගිය රණවිරුවන්ගේ ළඟම ඥාතීන්ට ගැටලු කතා කරන්න. ඒ වගේම ඒ අය කිසිම කෙනෙක් දැන් මේ වෙනකොට ගණන් ගැනීමකට ලක් කරන්නේ නැහැ. මමත් ආබාධිත හමුදාව හිටිය නිලධාරියෙක්. ඉතින් මට මේක දකින්නවා. මට ගොඩක් මේ හමුදාවේ හිටපු විරෝධා රණවිරුවන්ගේ අම්මලා තාත්තලා කතා කරන බිරන්දේවරුන් කතා කරන මේකලන් ලොකු ප්‍රශ්න ගොඩක් තියෙනවා. මෙන්න මේ ටික නිරාකරණය කරන්න තමයි මං හිතන්නේ නිලධාරියෙක් අපිට යොමු කරන්න පුළුවන් සංවර්ධන නිලධාරියකාරී AG ඔෆිස් වල. අන්න ඒකත් මං යෝජනාවක් හැටියට කරනවා. ඉතින් ඒ වගේම විශේෂ පාඩමල හදාරන නිවාඩනවා. දැන් මේ වෙලාවේ පොදු සමාවක් දීලා තියෙනවා. නමුත් විශේෂ වෛද්‍ය බලකායට මේක දීලා නැහැ. වෛද්‍ය බලකාය කියන්නේ වෛද්‍ය බලකායට අවිල්ල තියෙන උසස් පෙළ සමත් වෙලා බය වලින් ගොඩක් අය සමත් වෙලා තියන අය ඉන්නේ. ඒ ඔවුන්ට පාඩමේ ඇතුළට ආවට පස්සේ ඔවුන්ට පාඨමාලා දෙනවා, නර්සින් කෝසස් දෙනවා, නොයෙකුත් පාඨමාලා ගොඩක් දෙනවා, MLT කෝසස් එහෙම. ඒ කෝස ඒ පාඨමාලා හැදුනට පස්සේ ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි ඔවුන් බොන්ඩ් වෙනවා. ඒක හරි. බොන්ඩ් වෙලා ඒගලන් ඒ මැදීම් වලට ලක් කරලා ඇතුළේ වැඩ කරන්න ඕනේ. ඒකෙන් සමහර වෙලාවට මෙන් ඇබ්සන්ට් වුණාට පස්සේ ලොකු අසාධාරණයක් වෙනවා හමුදාවට වගේම ලොකු අසාධාරණයක් වෙනවා සමාජයට. මොකද හේතුව ඒකේ ප්‍රශ්නයක් තියෙනවා. දැන් මේ මට කතා කරලත් කිව්වා ඒ අය එළියට ගියාට පස්සේ ඒ තව කෙනෙකුට තියෙන chance එකක් නැතුණා. හැබැයි දැන් මේක කියලා මේක නවත්තගෙන ඉඳලා තේරුමක් නැහැ. මේ අය ගිහිල්ලා නම් එළියට ගිහිල්ලා නම් ඇබ්සන්ට් වෙලා නම් මේගොල්ලන්ට ගෙවලා ගෙවීම් කරලා අයින් වෙන්න අවස්ථාව දෙන්න කියලා තමයි මං ඉල්ලන්නේ. සමහර විදේශ රටවල් වලත් තියෙනවා ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි විදේශ රටවල් වලට ගිහිල්ලා නෝ ගුවන් නියමුවන් පිටරටවල් වල ඉන්නවා. ඒවා සමහර ඉංජිනේරුවරු නාවික නිලධාරීන් ගොඩක් ඉන්නවා විදේශගත වෙලා. හැබැයි ඒගොල්ලන්ට එන්න ක්‍රමයක් නැහැ. පොදු සමාජයටදී බාර වෙන්න එන්න ක්‍රමයක් නැහැ. එන්න ක්‍රමයක් නැති එනකොටම අපි එයාපෝට් එකේ දැල්ලගෙන මං හිතන්නේ වෙන ක්‍රමවේදයක්. එනකොටම එන කලින් දැනුවත් කරලා මෙහෙම එනවා කියලා දැනුවත් කරලා එන්න පුළුවන් මේ දැනුවත් කරලා හමුදාවෙන් ඉවත් වෙන්න පොදු සමාජයටදී ඉවත් වෙන්න ක්‍රමවේදයක් තියෙනවා නම් අන්න ඒක තමයි අවශ්‍ය වෙන්නේ. මම යෝජනාවක් හැටියට ඉස්සරහට ඉදිරිපත් කරනවා ගරු මේ නියෝජ්‍ය කතානායකතුමා අද ආරක්ෂක අමාත්‍යතුමා නැති නිසා කෙසේ වුණත් මේ ගැන විශේෂයෙන් කොයල බල්ලා කටයුතු කරන්න කියලා මම මේ ගරු සභාවෙන් ඉල්ලා සිටින ස්තුතියි.
හොඳයි, බොහොම ස්තුතියි. අද දිනට නියමිත සභාවේ කටයුතු අවසන් කරමින් පාර්ලිමේන්තුවේ හෙට දින පෙරවරු 9:00 AM යළි රැස් වෙනවා.